அன்பாய் அழைக்கப்பட்ட பிரியமான சகோதர சகோதரர்களே, பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் அவரை அறிகிற அறிவினாலே உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் பெருக்கடைகின்ற வாழ்த்துக்களோடு இன்றைய நாளிலும் தேவன் உங்கள் மத்தியிலே இந்த ஒரு வாய்ப்பை தன் தயவுக்காக அவருக்கு முதலாவது நன்றியை எடுத்துக்கொண்டு இந்த ஒரு காபோஜனத்தின் இந்த ஒரு ராபோஜனத்தின் நாட்களிலே நாம் வந்திருக்கிறோம். அப்போ இந்த ஒரு ராபோஜனத்தை கர்த்தருடைய அந்த ஒரு பஸ்காவை அனுசரிப்பதற்கு நாம் அநேக பாடங்களை நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். அந்த ஒரு சமயத்தில் நாம் அதை அனுசரிப்பதற்கு நம்மை நாமே தகுதிப்படுத்திக் கொள்ளத்தக்கதாக நம்ம என்ன பண்ணிருக்கணும், ரொம்ப நம்மளுடைய இருதயங்களையும் நம்மளுடைய செய்கைகள் மாம்சம் மற்றும் ஆவியிலே நம்ம என்ன பண்ணிருக்கோம்னா அநேக முயற்சிகள் எடுத்துக்கொண்டு பரிசுத்தம் செய்து கொண்டு வந்திருக்கிறோம். அப்படி இன்றைய நாளில் கூட நாம் பார்க்க போகிற இந்த ஒரு பாடமானது கூட அந்த ஒரு ராபோஜனத்தை நாம் எப்படியாக அனுசரிக்க வேண்டும், எந்த ஒரு மனநிலையில அதை நாம் அனுசரிக்க வேண்டும் என்பதற்கு குறித்ததான ஒரு பாடம். இதற்கு ஒரு தலைப்பு கூட நம்ம கொடுக்கப்பட்டிருக்கோம். அதுக்கு ஆதாரமான வசனம் கலத்தியர் 5:13. அன்பினாலே ஒருவருக்கு ஒருவர் ஊழியம் செய்யுங்கள் என்ற தலைப்பின் கீழாக இந்த ஒரு ராபோஜனத்தின் காரியங்களை குறித்து நாம் பார்க்கலாம். இந்த ஒரு சம்பவம் நாம் பார்க்கும் பொழுதே கர்த்தராகிய தேவன் நம்முடைய இரட்சகர் மூலமாக நமக்கு அநேக சத்தியங்களை கொடுத்திருக்கிறார். அது மாத்திரமல்ல, அவரோடு கூட உடன்படிக்கை செய்து அந்த ஒரு நெருக்கமான வழியிலே பலியின் ஜீவத்திலே நம்மை நடத்தி கொண்டு வருகிறார். இந்த ஒரு நாட்களில் நாம் என்ன பண்ணணும்னு பார்க்கும் பொழுது அப்பேற்பட்டதான அந்த ஒரு ராபோஜனத்தினுடைய முக்கியமான நிகழ்வுகளை நாம் என்ன பண்ணுங்க இந்த ஒரு சமயத்தில் நம்ம மெடிடேஷன் பண்ணணும். அதுக்கு நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கப்படியாக இந்த ஒரு வருடத்தில் 8 நம்ம என்ன பண்ணியிருக்கோம், வேற வேற ஸ்டடிஸ் நம்ம பார்த்துருக்கோம். இந்த டைமில் நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்க்கும்பொழுது இந்த ஒரு 4 இந்த பாஸ்ஓவர் பற்றினதான மெமோரியல் மெடிடேஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். அதில் இந்த ஒரு சப்ஜெக்டு நம்ம வந்து எப்படியாக அதில் அனுசரிக்க போகிறோம், அதில் நாம் எப்படி பங்கு பெறப் போகிறோம், நம்மளுடைய இருதயம் எப்பேற்பட்ட நிலையில் அதை பங்கு பெறணுன்றது ரொம்ப இம்பார்ட்டண்டாக இருக்க சொல்கிறாரு. அப்போது இந்த ஒரு இருதயத்தை நாம் தகுதிப்படுத்த வேண்டுமானால், அந்த ஒரு பரிசுத்தப்படுத்த வேண்டுமானால், அந்த ராபோஜனத்தினுடைய வாரத்திலே நடந்த முக்கியமான நிகழ்வுகள், அதாவது அந்த ஈவெண்ட்ஸை நம்ம கண் முன்பாக கொண்டு வந்து நிறுத்துவது ரொம்ப இம்பார்ட்டன்ட் சொல்கிறார். அப்போ அந்த அதில் நம்ம பார்க்கும்போது அந்த ஒரு ராபோஜனத்தினுடைய வாரத்தில் முக்கியமான நிகழ்வுகள் நடந்தது. அதுல முக்கியமானது எதுங்க, ராபோஜன வாரத்தில் முக்கியமான நிகழ்வுகள் நடந்தது, அதுல முக்கியமானது காரியம் என்ன, மிக மிக முக்கியமானது என்ன, என்னங்க, என்ன சொல்லுங்க, சொல்றாங்க சீசர்களுடைய கால்களை கழுவினது, அது கூட ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட் தான். அப்புறம் இயேசு பஸ்காவை அனுசரித்தது, அது கூட ரொம்ப முக்கியமான ஒரு ஈவெண்ட்ஸ். அப்புறம் அதை விட நமக்கு இம்பார்ட்டன்ஸ் இன்னும் கூட முக்கியமான ஈவெண்ட்ஸ் என்னன்னு பார்க்கும்பொழுது அந்த ஒரு நீசான் 14 ரொம்ப முக்கியமான ஈவெண்ட்ஸ்ல அதில் முக்கியமானது என்னன்னு பார்க்கும்பொழுது கர்த்தராகி இயேசு உலக ரட்சகர் மறித்த தினம் இல்லைங்களா, அது எப்பேற்பட்ட ஒரு முக்கியமான நிலம் கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. அதில் முக்கியமான சம்பவங்கள் நிறைய நடந்திருக்கு, அதில் மிகவும் விசேஷமானது நம்ம சொல்லும் போது கர்த்தராகி இயேசு கிறிஸ்தான்று உலக ரட்சகர் நமக்காக ஜீவன் கொடுத்த நாள், அதை நம்ம மறந்துடவே கூடாது. அப்போ இந்த மாதிரி அந்த ஒரு உலக ரசிகர் ஒரே பேரானவர் அன்றைக்கு மறுத்து அடக்கம் பண்ணப்பட்டான்றது ரொம்ப உலகத்துல அன்றைய நாள்ல யாருக்குமே அதனுடைய இம்பார்ட்டன்ஸ் என்ன இல்லையா தெரியவே இல்லை. ஏன்னா அது வந்து யாருக்குமே அது ஒரு முக்கியமா தெரியவே இல்லாத காரணம் என்னன்னு பார்க்கும்போது அது அவ்வளவு முக்கியமாக அவர் நினைக்கவே இல்லை. அதே போலதான் இன்றைய நாள் கூட விசேஷமா பார்க்கும் பொழுது அதே மாதிரி முக்கியமான நிகழ்வுகள் இன்னைக்கு நடந்து கொண்டிருக்குது. அதே மாதிரி அன்றைக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அந்த சிலுவையில் அடிக்கப்படக்கூடிய அந்த ஒரு நாள் கூட சீசர்கள் கூட என்ன பண்ணலீங்க, ரொம்ப இம்பார்ட்டன்டா தெரியலீங்க, உலகத்துக்கு தெரியல பரவாயில்ல, சீசர்கள் கூட தெரியாத போச்சு. அதே மாதிரிதான் இன்றைய நாள் பார்க்கும்பொழுது அப்பேற்பட்ட முக்கியமான நிகழ்வுகள் இந்த உலகத்தில் நடந்து கொண்டிருக்கிறது. அது என்ன பார்க்கும்பொழுது சபை பற்றியது. சபை ஒவ்வொரு நாளும் அவருடைய பிள்ளைகளை என்ன பண்றாருங்க, மகிமையிலே கொண்டு சேர்த்து கொண்டிருக்கிறார். அது கூட இன்றைக்கு முக்கியமா நடந்து கொண்டிருக்கிறது. இதை பத்தி உலகத்தில் யாராவது தெரியுங்களா, சபை அவருடைய அங்கமாக மகிமை அடைந்து கொண்டிருக்கிறது கூட யாருக்குமே தெரியாத இருக்கிறதா ரொம்ப ஒரு சம்பவம் இருக்குது. அதே போல இந்த மாதிரி சமயத்துல இந்த ஒரு ராபோஜனத்தை அனுசரிக்கக்கூடிய இந்த ஒரு சமயத்துல நம்ம என்ன பண்ணோம்னு பார்க்கும்போது, இந்த மாதிரி முக்கியமான ஈவெண்ட்ஸை அவர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக அந்த மறித்த அந்த ஈவெண்ட்ஸ் என்ன பண்ணுங்க, நம் கண் முன்பாக எடுத்து வந்து நிறுத்தணும்னு சொல்றாரு. அப்படி நிறுத்துறது ரொம்ப முக்கியமானது. அப்போ நம்ம பார்க்கும்பொழுது இன்றைக்கு அந்த ஒரு சமூகத்தை உங்க கண் முன்னாடி வைக்க முடியும். அந்த ஒரு சீசர்களுடைய மனநிலை, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு என்ன சம்பவித்தது, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்ன செய்தார், இந்த சம்பவங்களை மாத்திரம் என்ன பண்ண முடியும், உங்க கண் முன்பாக வைக்க முடியும். அதை நீங்க எந்த அளவுக்கு நீங்க மெடிடேஷன் பண்றீங்கன்றது இது அவர்களுக்கு பொறுத்தது, அவங்களே சார்ந்தது. ஏன்னா அந்த சமூகத்தை மாத்திரம் தான் நம்ம என்ன பண்ண முடியுங்க, விளக்கி சொல்ல முடியும். மெடிடேஷன் சொல்லும் போது அவங்கவுங்க தியானிக்கிறது, இதுல நம்ம எந்த அளவுக்கு அதுல இன்வால்வ் ஆகி எந்த அளவுக்கு அதுல போய் நம்ம இன்ட்ரன்ஸ் ஆகி அதுல பாக்குறோமோ அந்த அளவுக்கு அது பெருசா தெரியுமோ இல்லையோ, இல்லைன்னா அது என்ன சாதாரணமான காரியமாகவே அது முடிஞ்சு போயிடும். அப்போ இந்த ஒரு ராபோஜனத்தினுடைய காரியத்தை கூட நம்ம பார்க்கும்பொழுது அந்த நீசன் 14 ரொம்ப முக்கியம். அது ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி அந்த ஒரு 4 நாட்களை குறித்து நம்ம பார்க்கலாம். அப்ப நீசன் 10ஆம் தேதியில இன்றைக்கு கிறிஸ்தவர்கள் முக்கியமான ஒரு பண்டிகை செய்திருக்காங்க, என்ன பண்ணீங்க, குருத்தோலை ஞாயிறு இல்லைங்களா. குருத்தோலை ஞாயிறுன்னு சொல்லிட்டு அந்த ஒரு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எருசலேமுக்கு வந்த அந்த தினம் அவங்க என்ன பண்ணிருக்காங்க, குருத்தோலை ஞாயிறுன்னு சொல்லிட்டு அந்த ஒரு ஞாயிறு அவங்க கொண்டாடிட்டு வராங்க. ஆனா இது சரித்திரத்திலே பார்க்கும் பொழுது இது எப்போ வருதுன்னு பார்த்தா அது வந்து சண்டே வரது இல்லைங்க, எப்போ வருதுங்க, மண்டே திங்கட்கிழமை தான் குருத்தோலை ஞாயிறு. அவங்க சொல்லிட்டு இருக்க ஞாயிறு குருத்தோலை ஞாயிறு ஞாயிறு இல்லாது திங்கட்கிழமையில அது வருது. அப்போ அந்த ஒரு 10ஆம் தேதியில கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவரு அவருடைய சுவிசேஷ ஊழியத்தை நிறைவு செய்யும் வகையில அந்த எருசலேமுக்குள்ள வரார். அப்போ வரும்போது எப்படி அவர் வரான்னு பார்க்கும்பொழுது அப்படியே ஜனங்கள் வந்து அவரை வரவேற்கிறாங்க, தங்களுடைய வஸ்திரங்களை கலட்டி அப்படியே போடுறாங்க. அப்புறம் குருத்தோலைகளை பிடித்து கொண்டு கர்த்தருடைய நாமத்தில் வருகிறவருக்கு ஸ்தோத்திரம் ஓசன்னான்னு சொல்லிட்டு ரொம்ப உற்சாகத்தோடு வரவேற்கிறாங்க. அப்போ எப்படி இவர் அந்த அளவுக்கு ஜனங்கள் இவர்களை ஏற்றுக்கொண்டு வரவேற்கிறாங்கன்னு பார்க்கும்பொழுது அவருடைய தோற்றம் எப்படி இருந்திருக்கும் கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க, ரொம்ப கம்பீரத்தோடு வருகிறார். ஆனா இவர் நிறைவேற்ற போகிற அந்த பாடுகள், துன்பம், சிலுவை மரணம் இதை பற்றி அவர் கொஞ்சம் கூட நினைக்கவே இல்லை. அந்த அளவுக்கு ஒரு ராஜா போல அந்த ஒரு வெள்ளை கழுதின் மேல் ஏறி ராஜா எப்படி வருவாரோ அதே போல வராருங்க. அப்போ நம்ம கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க, நமக்கு ஒரு துக்கம் நடந்துச்சுன்னா இல்ல நம்மள யாராவது தூக்குல போடுவாங்கட்டு ஒரு முன்னாடியே ஒரு செய்தி சொல்லிட்டாங்கன்னா நம்ம எப்படி இருப்போம், தூக்குல போறதுக்கு முன்னாடியே உயிர் போய் சேர்ந்துரும், அந்த அளவுக்கு நம்மளுடைய எஃபெக்ட் இருக்கும். ஆனா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவருடைய நாட்கள்ல அவர் என்ன பண்ணாருன்னா அந்த அளவுக்கு உற்சாகத்தோடு வரது பார்த்தா நிச்சயமாவே இவர் ராஜா தான், இஸ்ரேலை மீட்டு இவர் என்ன பண்ணிருவாரு, நிச்சயமா ரசிப்பு கொடுப்பாருன்னு சொல்லிட்டு ஜனங்கள் நம்பக்கூடிய அளவுக்கு அவருடைய கம்பீரமான தோற்றத்தோடு வந்தார் பாக்குறோம். அப்போ இது நம்மளுக்கு எதை அடையாளப்படுத்துன்னு பார்க்கும்பொழுது இது பழைய ஏற்பாட்டில் இருக்கக்கூடிய அந்த ஒரு நீசான் மாசம் 10ஆம் தேதியிலே அவர்கள் ஆட்டை தேர்ந்தெடுத்ததுக்கு ஒரு ஒப்பாக இது இருக்குது இல்லைங்களா. 10ஆம் தேதியிலே அந்த இஸ்ரேல் ஜனங்கள் அந்த ஒரு ஆட்டை தேர்ந்தெடுத்தார்கள். அதே போல கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அந்த 10ஆம் தேதியிலே எருசலேமுக்குள்ளாக அவர் என்டர் ஆகிறார். எதுக்காக அந்த ஆடு என்டர் ஆகுதுங்க, அடிக்கப்படுவதற்காக என்டர் ஆகுதுன்னு பார்க்கணும். அப்போ அவர் அந்த 10ஆம் தேதி வந்தாரு. அப்போ அந்த ஜனங்கள் உற்சாகமான வரவேற்பை கொடுத்தாங்க, கொடுத்து முடிச்சுட்டு அந்த நாள் முடிஞ்சது. அடுத்த நாள் வருகிறது 11ஆம் நாள், அது பார்க்கும்போது நம்மளுக்கு 2வது நாள் இல்லைங்களா. அந்த நாள்ல என்ன நடந்துச்சுங்க, என்ன சம்பவம் நடந்தது, கொஞ்சம் அந்த ஈவெண்ட்ஸ் கொஞ்சம் கண் முன்னாடி கொண்டு வாங்களே. ஏன்னா நம்ம ஆல்ரெடி நம்ம ஏங்க பைபிள் ஸ்டூடெண்ட்ஸ் இல்லைங்களா, வேத மாணவர்கள். அப்போ வேதத்தில் இருக்கக்கூடிய சமூகங்களை அப்படி கொஞ்சம் நீங்க கோஆபரேட் பண்ணீங்கன்னா ரொம்ப அது நல்லா இருக்கும். அப்போ 2வது நாள்ல என்ன நடந்துச்சுங்க, இனி தான் போய் மெடிடேஷன் பண்ணும் இல்லைங்களா. அப்ப என்ன சொல்றான்னு பார்க்கும்பொழுது 2வது நாள் என்ன பண்ணார்னா அந்த அத்திமரத்தை சபிக்கிறார். அத்திமரத்தை பார்த்து அவர் வர அந்த வழியில வரும்போது என்ன பண்ணார், அத்திமரத்தை சபிக்கிறார். அப்போ இந்த அத்திமரம் சபிக்கப்பட்டது எதற்கு ஒரு அடையாளம் பார்க்கும்பொழுது இஸ்ரேல் தேசத்துக்கு வந்த ஒரு சாபம், இல்லைங்க. அந்த இஸ்ரேல் தேசத்துக்கு வந்த ஒரு சாபத்துக்கு அடையாளமாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அந்த இரண்டாம் நாள் அந்த 11 தேதியில வந்து அந்த அத்தி மரத்தை பார்த்து சபிக்கிறாரு. அப்புறம் என்ன பண்றாரு பார்க்கும்பொழுது, ஆலயத்துக்கு நேரா போறாருங்க. ஆலயத்துல போய் அங்க என்ன பண்ணாருங்க, ஒரு ஆலயத்தை சுத்திகரித்தார். அப்போ ஆலயத்தை சுத்திகரிக்கும் போது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கோபப்பட்டாருங்களா? கோபப்பட்டார். ஆனா அந்த கோபத்தை எப்படி வெளிப்படுத்தினாருங்க? அதுதான் ரொம்ப முக்கியமானது. பரிபூர்ணமான மனுஷன் கோபப்படுவாரு. அவர் கோபப்படலனா பரிபூர்ணமான மனுஷனே கிடையாது. அந்த ஒரு நீங்க மைண்ட்ல வச்சுக்கணும். ஆனா அந்த கோபத்தை வெளிப்படுத்தக்கூடிய முறை இருக்குதே, அதுதான் முக்கியம். அப்போ கோபப்படாமல் இருக்க யாருமே முடியாது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கூட கோபப்பட்டாரு. ஆனா அவர் வெளிப்படுத்தின அந்த விதம் எப்படி இருக்குன்னு பார்க்கும்பொழுது, போனாரு டேபிளை கவுத்து போட்டாரு. அதனால யாராவது காசுங்களா, டேபிள் மேல இருந்த காசு கீழே கொட்டிருச்சு. அவர் என்ன பண்ணிருக்கலாம், பொறுக்கிட்டு போயிருக்கலாம். புறா கூண்டை மட்டும் ஓபன் பண்ணி விட்டாரு, அது பறந்து போயிருச்சு. ஆடு மாடுகளை என்ன பண்ணாருங்க, அவுத்து விட்டாரு. அவ்வளவுதான் செய்தாரு. எல்லாத்தையும் அடிச்சாரு. அடிச்ச மாதிரி இல்லல்ல, அந்த ஒரு பாவனை செய்தார். அவ்வளவுதான், சாட்டையை எடுத்து டேபிள கவுத்து விட்டாரு, காசல கொட்டிருச்சு எடுத்துக்கலாம். ஆடு மாடுகளை அவுத்து தான் விட்டுருக்காரு. யாரையும் அடிச்சு விரட்டி அந்த மாதிரி எல்லாம் ஒரு ஆர்ப்பாட்டம் செய்யல. கோபத்தை வெளிப்படுத்துற மெத்தடு எப்படி இருக்குன்னா, அப்படியே அதை பார்த்து அவங்க என்ன பண்ணும், ஏன்னா இவரு ரொம்ப ராஜ கம்பீரத்துல அதை செய்யறாரு. அப்ப என்னன்னா, அதுவே அவங்களுக்கு ஒரு பெரிய ஒரு பயம் ஏற்பட்டு இருக்குன்னு சொல்றாரு. அப்ப அந்த மாதிரி அந்த ஆலயத்தை சுத்திகரிக்கிறாரு. சுத்திகரிச்சுட்டு அந்த நாள் முடிஞ்சிருது. அடுத்த நாள் அந்த ஒரு 12 நாள். அப்போ அந்த சமயத்துல என்ன நடந்துச்சு, 12 தேதி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வந்து என்ன செஞ்சார் பார்க்கும்பொழுது, அந்த ஆலயத்துல ஜனங்களுக்கு உபதேசம் பண்ணினார். ரொம்ப முக்கியமான சப்ஜெக்ட் பேசுறாருங்க. அவர் அவ்வளவுதான், இனி வந்து என்ன பண்ண மாட்டாரு, உலகத்துக்கு அவர் வரப்போறதே கிடையாது. அவர் வந்து இந்த மாம்சத்துல ஜனங்களுக்கு உபதேசிக்க போறதே கிடையாது. அவருடைய கடைசி அந்த ஒரு நாட்டில் ரொம்ப முக்கியமான சப்ஜெக்ட் பேசுறாரு. என்ன சப்ஜெக்ட் பார்க்கும்பொழுது, கல்யாண வஸ்திரம். ஆலயத்தில் அவர் பேசுனது கல்யாண வஸ்திரம் பற்றிய அந்த ஒரு சப்ஜெக்டும், அப்புறம் 10 கன்னிகைகள் அந்த ஒரு ஊமை கூட பேசுறாருங்க. அதை நீங்க வந்து மற்ற 24 அதிகாரம் 25 அதிகாரத்தை அவர் நீங்க வாசித்ததுல தெரிஞ்சுக்கலாம். அந்த ஒரு ரெண்டு சப்ஜெக்ட் ரொம்ப முக்கியமான சப்ஜெக்ட் இல்லைங்களா? அது உயிர்த்தெழுதலை அடிப்படையாக கொண்டு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அன்றைய நாளில் பேசினார். அப்போ அந்த ஒரு சப்ஜெக்ட் பேசி முடிச்சுட்டு அவர் என்ன பண்றாரு பார்க்கும்பொழுது, அந்த ஒரு 12 தேதி முடிச்சிட்டாரு. 13 தேதி வருகிறது. அந்த ஒரு 13 தேதியில தான் நம்மளுடைய பாடத்துக்குள்ளாக நம்ம வரப்போறோம். அது கூட இனி வரல, கொஞ்சம் இருக்கு. அப்போ அந்த ஒரு 13 தேதியில அவர் என்ன பண்ணிருப்பான்னு பார்க்கும்பொழுது, அந்த ஒரு சீசர்களுக்கு தான் மறிக்க போவதையும் ஆசாரிகள் என்ன பண்ணுவாங்க, கொலை செய்ய ஒப்பு கொடுப்பார்கள் என்பதையும் அவர்கள் சொல்றாங்க, சீசர்கிட்ட சொல்றாரு. ஆனா அதனுடைய கருத்து அவங்களுக்கு என்ன பண்ணலைங்க, புரியவே இல்லை, சீசர்களுக்கு புரியவே இல்லை. ஆனா அப்போ சீசர்களுடைய மைண்ட் எப்படி இருந்திருக்கோ அப்படின்றத நம்ம பார்க்கும்பொழுது, நம்ம ஏற்கனவே இந்த பாயிண்ட்லாம் பிரதர் மூலமா நீங்க தெரிஞ்சிருப்பீங்க அநேகமா. அப்போ அந்த ஒரு சமயத்துல சீசர்களுடைய மனநிலை எப்படி இருந்திருக்குன்னு பார்க்கும்பொழுது, அந்த 13 தேதியில அவங்களுடைய மனநிலை எப்படி இருக்குன்னா, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த இஸ்ரேல் தேசத்துக்குள்ள வர அந்த ஒரு கெட்டப்பு, அவருடைய பேச்சு எல்லாமே எதப்பட்டிருக்குன்னு பார்க்கும்பொழுது, அவர் தேவனுடைய ராஜ்யத்தினுடைய சுவிசேஷத்தை சொல்லிக் கொண்டிருக்கிறார். அப்போ ஏதோ ராஜ்யம் பத்தி இவர் பேசுறாரு. அந்த ராஜ்யத்துல யார் பெரியவனா இருக்க போறோம், அந்த ராஜ்யம் வந்துச்சுன்னா இவரு இஸ்ரேல என்ன பண்ணுவாரு, உலகத்துல டாப் அப் கொண்டு வந்துருவாரு. அந்த இஸ்ரேல் டாப் அப் வரும்போது அதுல முக்கியமான கேபினட்ஸ் எல்லாம் தேவைப்படும். அந்த கேபினட்ஸ்ல நம்ம எந்த பதவியில இருக்கலாம்னு சொல்லிட்டு ரொம்ப பேரு அதை யோசனை பண்ணிட்டு இருக்காரு. நமக்கு எந்த பதவி கிடைக்கும், யார் நம்ம பெரியவரா இருப்பாரு அப்படின்ட்டு ரொம்ப யோசனை பண்ணிட்டு இருக்காரு. ஆனா அந்த ஒரு டேட்ல 13 தேதியில கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய மனநிலை எப்படி இருந்திருக்கும், அவர் ஒரு பரிபூர்ணமான மனிதன் இல்லைங்களா? அவருடைய சிந்தைகள் நம்மளுடைய சிந்தைகள் போல அல்ல, அவர் ரொம்ப பர்ஃபெக்டா சிந்தனை பண்ணுவாரு. அப்போ அந்த சிலுவை மரணத்தை குறித்து அவர் தியானிக்கிறார், சிந்திக்கிறார்னா அவர் சிலுவை மரணத்துக்குள்ள போயிட்டு வந்த மாதிரி அனுபவம் அவருக்கு கிடைக்கும். அப்போ அந்த அளவுக்கு அவர் என்ன பண்றாருன்னா, அந்த ஒரு 13 தேதிய ரொம்ப துக்கத்தோடு அழுது அதை வந்து கழிச்சு முடிச்சிருக்காருன்றது நமக்கு தெரியுது. அப்போ அந்த ஒரு சமயத்துல அந்த ஒரு நாள் அப்படி அவர் கழிச்சுட்டு அதுல சொல்றாரு, அந்த நீங்க போய் என்ன பண்ணுங்க, பஸ்காவை நாங்கள் போய் நீங்க போய் ஆயத்தம் செய்யுங்க அப்படின்னு சொல்றாரு. அப்ப அந்த ஒரு 13 நாள்ல முடிஞ்ச அந்த 14 நாள் ஸ்டார்ட் ஆகுது. அதை நீங்க வந்து அந்த சாட்ல நீங்க பாத்துருப்பீங்க, 14 எப்படி ஸ்டார்ட் ஆகுது அதெல்லாம் பாத்துருப்பீங்க. அதை பத்தி நம்ம ஜாஸ்தி டீட்டெயில் நம்ம கொடுக்க வேண்டிய அவசியம் இல்ல, ஏன்னா ஏற்கனவே நீங்க அந்த டேட் எல்லாம் கரெக்டா பாத்துருக்கீங்க. அப்ப அந்த ஒரு ஆதாரமா ஒரு வசனம் வாசிக்கும் போது, லூக்கா 22 அதிகாரம் 15 வசனத்துல வாசிக்கும் பொழுது, 22:15
பாருங்க. அப்போ நான் இந்த பாடுகளை பாடுவதற்கு முன்பாக இந்த பஸ்காவை புசிப்பதற்கு உங்களோடு கூட
ஆசையா இருந்து சொல்றாரு. அப்ப அந்த ஒரு பஸ்கா ஆரம்பமாகிறது அந்த 13 நாள் முடிஞ்ச 14 நாள்ல. அப்போ அது செய்யறாரு. அந்த ஒரு சமயத்துல அவர் என்ன பண்றாரு பார்க்கும்பொழுது, அந்த ஒரு பஸ்காவின் சமயத்துல தன்னுடைய ஊழியம் முற்றிலுமாக அங்க நிறைவு பெறக்கூடிய அந்த ஒரு சமயத்துக்கு வந்திருக்கிறாரு. அந்த ஒரு தருணத்துல அவர் வந்திருக்கும் போது என்ன ஒரு சம்பவம் பார்க்கும்பொழுது, இந்த லூக்கா மற்றும் மார்க் அப்புறம் மத்திய சுவிசேஷங்கள்ல இது மாத்திரம் சொல்லிருக்காங்க. அவர் எப்படி அந்த ஒரு சிம்பல் எப்படி செஞ்சாரு, அந்த பஸ்கா ஆட்டை எப்படி புசிச்சாரு, எப்படி வந்து அதை அனுசரிச்சாங்கன்றத பத்தி தான், சீசர்கள் எப்படி புசிச்சாங்க அதை எப்படி வந்து நம்ம அனுசரிச்சாங்கன்ற டீட்டெயில் தான் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஆனா இதுல இருந்து வித்தியாசமா ஒரு ரொம்ப நம்ம எந்த ஒரு காரியத்தையுமே பர்டிகுலரா அந்த ஒரு பாயிண்ட் அவர் என்ன சொல்ல வந்திருக்காரு அந்த ஒரு சமயத்துல அப்படின்னு ரொம்ப டீப்பா நம்ம பாக்கணும்னா, இந்த 3 காஸ்பல்லையும் எல்லாத்தையும் என்ன பண்ணுவார் பார்க்கும்போது, யோவான் சுவிசேஷத்துல நமக்கு அதிகமான இன்ஃபர்மேஷன் நமக்கு கொடுக்கிறார். அதை நீங்க வேணா வாசிச்சு பாருங்க. யோவான் எழுதின சுவிசேஷம் 13:1-7 அதான் நம்மளுடைய இன்றைய நாளினுடைய பாடம். பார்க்கும்போது அவர்கள் அந்த ஒரு பஸ்கா ஆட்டை இஸ்ரேல் ஜனங்கள் என்ன பண்ணுவாங்க, ஒரு குடும்பமாக சேர்ந்ததை புசிப்பார்கள். அப்ப அது நமக்கு எதை அடையாளப்படுத்துகிறது பார்க்கும்பொழுது, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய அடிச்சுடுகளை பின்பற்றி வந்திருக்கக்கூடிய நமக்கு போஷிக்கப்படுகிறது, ஆவிக்குரிய வகையில போஷிக்கப்படக்கூடிய அந்த ஒரு சத்தியங்களை என்ன பண்ணுங்க அது அடையாளம் படுத்துகிறது. ரெண்டாவது பார்க்கும்பொழுது, அந்த ஒரு பாடுகள் அவருடைய மரணத்தின் மூலமா தான் நம்மளுக்கு என்ன இருக்குங்க ஆசீர்வாதம்ன்றது அந்த ஒரு பஸ்கா நமக்கு அது வந்து நமக்கு அடையாளப்படுத்துகிறது பாக்குறோம். ரெண்டாவது, இது எப்போ செஞ்சிருக்காங்க பார்க்கும்போது, அந்த ஒரு பஸ்கா ஆட்டை அவங்க என்ன பண்ணாங்க, இரவுல அது செஞ்சாங்க. அப்ப இந்த ஒரு பஸ்கா ஆட்டை புசிக்கிறது கூட நம்ம கூட என்ன பண்றோம் பார்க்கும்போது, அது மாதிரியான அந்த ஒரு ராபோஜனம் நினைவு கூடுதலுடைய ராபோஜனத்தை நம்ம கூட அனுசரிக்கிறோம். அந்த சமயத்துல நம்ம என்ன பண்றோம், ரொம்ப பயபக்தியா ரொம்ப பரிசுத்தமா அது ஒரு சிந்தையா வந்து என்ன பண்றாங்க செய்யறோம். அது சொல்லும் போது அது ஒரு ட்ரெடிஷன் இல்லைங்களா, அது ஒரு பாரம்பரியமா நம்ம என்ன பண்றோம்னா அதை வந்து நம்ம கடைபிடிச்சிட்டு இருக்கோம். எப்படின்னா, சீசர்களுடைய மனநிலையை காட்டிலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இது என்னுடைய சரீரம் அப்படின்னு சொன்னார்னா, அந்த ஒரு சரீரமாகவே பாவித்து நம்ம என்ன பண்றோங்க அத செய்யறோம். ஆனா அந்த நாள்ல மட்டும் செய்யறோம். ஆனா அதனுடைய உண்மையான மீனிங் என்ன சொல்றான்னு பார்க்கும்போது, உண்மையான அதனுடைய ஆவிக்குரிய அர்த்தம் என்னன்னு பார்க்கும்போது, இந்த ஒரு ஆட்டை புசிக்கிறது அந்த இரவுல புசித்தார்கள். இந்த இரவு எது கிடையாதுங்க, சுவிசேஷ யுகம். அப்போ சுவிசேஷ யுகத்துல இது ஒரு நாள் புசிக்கிறது கிடையாதுங்க, எவ்ரிடே செய்யறது, எவ்ரிடே இருக்குங்க நம்மளுக்கு. அந்த ஒரு பஸ்கா ஆட்டை புசிக்கிறது அந்த ஒரு நிசான் 14 மட்டும் அந்த ஈவினிங்ஸ் வந்து நம்ம அது ஒரு மீட்டிங்ல கலந்துக்கிறதுனால எந்த ஒரு பிளஸிங் ஆக போறது இல்ல. இந்த ஒரு சம்பவத்தை நம்ம என்ன பண்ணுங்க, அந்த சுவிசேஷ யுகம் முழுவதும் எவ்ரிடே நம்மளுக்கு கொடுக்கப்பட்டிருக்க பூமியில எவ்வளவு நாள் தேவன் கொடுத்திருக்காரோ அந்த நாள் முழுவதுமாக என்ன பண்ணுங்க செய்யணும். ஆனா என்ன செய்யணுங்க, அதே அப்பத்தையும் அதே திராட்சை ரசத்தையும் பருக சொல்ல, அதனுடைய உண்மையான பொருள் தெரிஞ்சு நம்ம என்ன பண்ணுங்க அதை செய்ய சொல்லியிருக்காரு. அப்போ அந்த ஒரு சமயத்துல சொல்லியிருக்காரு. அடுத்தத பார்க்கும்பொழுது, அந்த ஒரு ஆசீர்வாதம் அவருடைய மரணத்தினால் மட்டுமே நம்மளுக்கு என்னங்க ஆசீர்வாதம், அந்த புதிய சிருஷ்டிகளுக்கு அழைக்கப்பட்ட அந்த தலைச்சன் பிள்ளைகளுக்கு ஆடு அடிக்கப்பட்டால் ஒழிய ஆசீர்வாதம் இல்ல, இல்லன்னா என்ன மரணம், நிச்சயமான மரணம் இருக்குன்றது தெரியுது. அப்ப பாக்கும்போது இந்த ஒரு வசனத்தை நம்ம எப்படி இந்த ஒரு சம்பவத்தை நம்ம புரிஞ்சுக்கிறோம் பார்க்கும்பொழுது, 1 கொரிந்தியர் ஐந்தாம் அதிகாரம் 7-8 வசனங்களை நாம் வாசித்து அதன் அடிப்படையில இந்த ஒரு சம்பவத்தை நம்ம புரிஞ்சுக்கலாம். அப்ப பாக்கும்போது இங்க என்ன சொல்றாங்கன்னா, ஆகையால் நீங்கள் புளிப்பில்லாதவர்களா இருக்கிறபடியே புதிதாய் பிசைந்த மாவா இருக்கும்படிக்கு பழைய புளித்த மாவை புறம்பே கழித்து போடுங்கள், ஏனெனில் நம்முடைய பஸ்காவாகி கிறிஸ்து நமக்காக பலியிடப்பட்டிருக்கிறாரே. அப்போ நம்ம இடத்துல இருக்கக்கூடிய பழைய புளித்த மாவு அப்படி சொல்லும் போது என்னங்க அது? துர்குணம், பொல்லாப்பு. நம்மளுடைய சிந்தை, நம்மளுடைய தவறான எண்ணங்கள், விரோதமான செயல்கள் எல்லாத்தையும் என்ன பண்ணுங்க, நீங்க ஒவ்வொரு நாளும் எடுத்து போட்டு அதுல நீங்க புசிக்கணும் சொல்றாரு. ஏன்னா நமக்காக கத்தராக இயேசு கிறிஸ்து அது பலியிடப்பட்டிருக்கிறாரே. அப்போ நம்ம போய் அதை அனுசரிக்கும் போது எப்படின்னா உண்மை துப்புரவு. அப்போ அந்த ஒரு மைண்ட்ல நம்ம செய்யணும்னா, இது ஒரு நாள் காரியம் அல்ல. இந்த பஸ்காவை புசிப்பது அந்த ஒரு டைம்ல மாத்திரம் வந்து அதை செய்யறது இல்ல, எவ்ரிடே நம்ம செய்யறது. இது அடையாளப்படுத்தி அந்த இரவு நேரத்துல நம்ம என்ன பண்றோம், இந்த ஒரு காரியம் செய்யறோம். இது காஸ்பலேஜ் ஃபுல்லுமே இருக்கக்கூடிய சபைக்கு ஒரு நிழலா சொல்லியிருக்காரு. சபைக்கே அந்த ஒரு அடையாளம், சபை செய்யக்கூடிய அந்த ஒரு பஸ்கா. இது ஃபுல்லா அந்த ஒரு நாள் மட்டும் இல்ல, எவ்ரிடே நம்ம அந்த ஒரு பஸ்காவினுடைய சிந்தில உண்மை துப்புரவு அப்படின்னு சொல்லிட்டு அந்த இதுல பலியின் ஜீவித்துல நாம் பங்கு பெற வேண்டியவர்களாக இருக்கிறோம். அப்போ இந்த ஒரு வசனத்தை அடிப்படையாக வைத்துக் கொண்டு இந்த ஒரு சம்பவத்தை நம்ம புரிஞ்சுக்கலாம். அப்போ இந்த ஒரு பஸ்கா ஆட்டு, அந்த ஒரு ஆட்டு பஸ்கா பண்டிகையில பார்க்கும்பொழுது இந்த ஒரு பஸ்கா அவை ஆயத்தப்படுத்துறதுக்கு சீசர்கிட்ட சொல்றாரு, நீங்க போய் என்ன பண்ணுங்க, அந்த மேல் வீட்டாரையில போய் ஆயத்தம் பண்ணுங்கன்னு சொல்றாரு. அப்ப சீசர்கள் போய் ஆயத்தம் எப்படி பண்ணிருப்பாங்க, வழக்கமா என்ன செய்வாங்க, ஆடு, அந்த ஒரு வயது ஆடு, அப்பம், அப்புறம் கசப்பான கீரை தடி, அப்புறம் பெல்ட்டு, பாதரசை, இதெல்லாம் எடுத்து அவங்க என்ன பண்ணிருப்பாங்க, நேரம் மேல் வீட்டாரையில போய் ஆயத்தம் செஞ்சிருப்பாங்க. ஆனா அந்த மாதிரி அவங்களுக்கு இருக்க போறது இல்ல, அந்த ஒரு பஸ்கால அவருக்கு டிஃபரெண்டா அந்த இடத்துல மாத்துறாரு. ஏன் அப்படி பண்றான்னு பாக்கும்பொழுது, கத்தராகி இயேசு கிறிஸ்துவ அந்த ஆடா இருக்கிறதுனால அவர் என்ன பண்ண வேண்டியது இல்ல, அந்த ஒரு பஸ்காவே அடிக்கப்பட வேண்டிய அவசியம் இல்ல, அந்த இடத்துல ஆடு அறுக்கணும்ன்ற அவசியம் இல்ல. இவரே அந்த ஆடா இருக்கிறதுனால அவரு கூட அதுல புசிக்கணும்ன்ற அவசியம் கூட இல்ல, அவரு தான் அந்த ஆடு. அதனால சீசர்களுக்கு கூட அது அந்த ஒரு சமூகம் ஸ்டார்ட் பண்ண வரைக்கும் அவங்களுக்கு என்ன பண்ணிருப்பாரு, கத்தர் எப்போ வருவாரு, எப்போ ஆடு இருப்பாரு, நிலைக்கால்கள் எப்ப பூசுவாங்கன்னு வெயிட் பண்ணிருக்காங்க. ஆனா அந்த சமயத்துல அவர் அந்த மாதிரி செய்ய போறது இல்ல, இவர் டிஃபரெண்டா செய்யறாரு. அதனால அவங்க என்ன பண்றாங்கன்னா சைலண்ட் ஆயிட்டாங்க, என்ன இவரு செய்யறாரு என்ன பண்றாருன்னு அவங்களால புரிஞ்சுக்கவே முடியல. ஏன்னா எல்லாமே மறந்துச்சு, ரொம்ப காலமா செஞ்சுட்டு வந்தனால, அந்த ட்ரெடிஷன் செஞ்சுட்டு வந்தனால அதனுடைய உண்மையான மீனிங் என்ன இருக்குங்க எல்லாத்துக்கும், அதனுடைய உண்மை அர்த்தமே போயிருக்கும். ஏதோ ஆடு வாங்கிட்டு வந்திருக்கோம், அறுப்பாரு, ஏதோ நிலைக்கால்களை பூசுவாரு, அப்ப சாப்பிடுவோன்ற இந்த மைண்ட் தான் இருந்திருக்க முடியும். இது வந்து கத்தராகி இயேசு கிறிஸ்து அடையாளப்படுத்துற நமக்காக பலியிடப்படுகிற அந்த ஆடுன்றதெல்லாம் இவங்களுக்கு அந்த மைண்ட்லயே இல்ல. அப்ப பாக்கும்பொழுது அந்த ஒரு சமயத்துல அந்த ஒரு பஸ்கா அவரு அனுசரிக்கல. அப்புறம் ரெண்டாவது பாக்கும்பொழுது அந்த ஒரு ஆட்டுக்கு பதிலா இவர் என்ன பண்ணிட்டாருங்க, தன்னையே ஒரு ஆடாக அந்த இடத்துல வச்சுட்டாரு. அப்புறம் அந்த ஒரு புளிப்பில்லாத அப்பத்தையும் திராட்சை ரசத்தையும் பானம் பண்ணதுலயும் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணி வைக்கிறாங்க அந்த இடத்துல. அந்த கடைசி பஸ்கால என்ன பண்றாருங்க, அந்த ஒரு புளிப்பில்லாத அப்பத்தையும் திராட்சை ரசத்தையும் பானம் பண்ணதுலயும் அதை துவக்கி வைக்கிறாரு. அப்போ இது எதை அடையாளப்படுத்துது, அந்த ஒரு அப்பம், புளிப்பில்லாத அப்பம் எதை அடையாளப்படுத்துதுங்க, பசுமான சத்தியம் அடையாளப்படுத்துது. ஆனா அவருடைய சரீரத்தையே அதை அடையாளப்படுத்துது. அந்த சமயத்துல நம்ம போய் கேட்டுருவோம், அது நம்ம அதுக்குரிய அர்த்தத்துல கேட்கல. அப்போ அந்த சமயத்துல அவர் கத்தராகி இயேசு கிறிஸ்து அடையாளப்படுத்துதுன்னு பார்க்கும்போது அந்த ஒரு புளிப்பில்லாத அப்பம் அவருடைய சரீரத்தையே அது அடையாளப்படுத்துது, அந்த திராட்சை ரசம் அவர் சிந்தின ரத்தத்தை அதை அடையாளப்படுத்துகிறதா காரணம். அப்போ அந்த ஒரு புது சிஸ்டம், புது எம்லத்தை என்ன பண்றாரு, அன்னைக்குதான் அவரு ஸ்டார்ட் பண்றாரு. எப்படின்னா இந்த ஒரு பழைய நிழல் என்ன ஆயிட்டு இருக்கு, அன்றைய நாள்ல நிறைவேறுது. அப்ப நிறைவேறும் போது அதற்கான பொருள் என்ன பண்ணும், அங்கேயே ஸ்டார்ட் ஆகணும். நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம், யூபிலியில கூட பார்த்திருக்கோம், என்றைக்கு நிழல் முடியுதோ அன்றைக்கு என்ன இருக்கும், பொருள் ஸ்டார்ட் ஆயிரும். அதே போல இந்த ஒரு பஸ்காவினுடைய நிழல் அந்த இடத்துல முடியுது, அப்போ வந்து உண்மையான பொருள் பஸ்கா வந்து இங்க ஸ்டார்ட் ஆகணும்னா அதுக்கு ஒரு அடையாளமாக என்ன பண்றாருங்க, கத்தரா இயேசு கிறிஸ்து ரெண்டு பொருள் எடுத்து அந்த ஒரு இடத்துல அவங்க ஸ்டார்ட் பண்ணி வைக்கிறாரு. அப்போ இந்த ஒரு சம்பவத்தை பார்க்கும்போது இந்த ஒரு பஸ்காவை அவங்க எப்படி புசிச்சிருப்பாங்கன்னா, யூதர்கள், ஆனா கத்தரா இயேசு கிறிஸ்து கூட ஒரு யூதன், சீசர்கள் கூட யூதர்கள், அவர்களுக்கு இந்த பஸ்காவை புசிப்பாரு. அவங்க எப்படி புசிப்பாங்கன்னு பார்க்கும்போது ஒரே குடும்பமா சேர்ந்து அன்றைக்கு நைட்ல அவங்க ஃபேமிலி மட்டும், ஏன்னா வெளியாளங்களை என்ன பண்ண மாட்டாங்க, கூப்பிட மாட்டாங்க. அவங்க ஃபேமிலியை கூப்பிட்டு அந்த ஃபேமிலிக்காக ஒரு ஆடு அளவா அடிக்க அடிக்கப்பட்டு அந்த ஆடை என்ன பண்ணுவாங்க, சூசிப்பாங்க. அதே போல சீசர்கள் கூட அன்றைய நாள்ல அந்த 12 பேர், ரொம்ப முக்கியமான ஃபங்க்ஷன் இல்லைங்களா, எவ்வளவு முக்கியமான இம்பார்ட்டன்ட் மீட்டிங், அதுல அவங்க 12 பேர் இருக்காங்க. அதுல ஒரு குடும்பமா சேர்ந்து அந்த பஸ்கா ஆட்டி புசிப்பது போல சீசர்கள் கூட ஒன் மைண்ட்ல அதை செஞ்சாங்க. அன்னைக்கு அதை நம்ம வாசிக்கும் பொழுது, நம்ம எபேசியர் 4:4 வசனத்துல வாசிக்கும் போது கூட அதுக்கான சார்ட் பண்ண நல்லா வச்சிருக்கீங்க நீங்க, வேணா எபேசியர் 4:4 வாசிங்க. அப்ப பாக்கும்போது ஒரே நம்பிக்கை ஒரே சரீரம் அப்படி சொல்றாரு. அப்போ அந்த ஒன்னஸ் அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுல வந்து அந்த ஒரு அது தனியா நம்ம பாக்கலாங்க, அந்த ஒரு அப்பத்தை குறித்து நம்ம தனியா பேசினா நிறைய சப்ஜெக்ட் பேசிட்டே போயிட்டுருக்கலாம். அப்ப அந்த ஒரு ஒன்னஸ் சொல்லும் போது ஒரே ஆவி ஒரே சரீரம், அத வந்து அந்த ஒரே மைண்ட்ல அத வந்து அவங்க செஞ்சிருக்காங்க. அதே போல இந்த ஒரு ஆவிக்குரிய சரீரம், இந்த ஒரு சபை கூட என்ன பண்ணுங்க, அதை அனுசரிக்கக்கூடிய சபை கூட அந்த ஒன்னஸ்ல கத்தராகி இயேசு கிறிஸ்துனுடைய அந்த ஒரு ஒன்னஸ்ல நம்ம என்ன பண்ணுங்க, அதே மைண்ட்ல அதே சிந்தையில அவர் எப்படி செய்தாரோ அதே போல நம்ம கூட செய்யணும். நம்ம போய் அந்த அப்பத்தை எடுத்து திராட்சை ரசத்தை பானம் பண்றதுனால நம்ம ஒரு பரிசுத்தமா ஆக போறது இல்ல. ரெண்டாவது அதை வந்து நம்ம பர்ஃபெக்டா அன்றைய நாள மட்டும் பயபக்தியா செய்யறதுனால நம்மளுக்கு எந்த ஒரு ஆசீர்வாதமும் கிடைக்க போறதும் இல்ல. இது வந்து எவ்ரிடே செய்ய வேண்டிய ஒரு காரியம். அப்போ அந்த ஒரு ஒன்னஸ்ல அந்த ஒரு பாடுகளின் ஐக்கியம் சொல்ற, அந்த ஒரு பாடுகளின் ஐக்கியத்துல நம்ம என்ன பண்ணுங்க, அத கிரீக்ல சொல்லும்போது ரொம்ப கரெக்டா சொல்ற கொனனியா. அப்போ அந்த ஒரு பாடுகளின் ஐக்கியத்துல பங்கு பெறதுல அதுல வந்து ஒரே நம்பிக்கை ஒரே விசுவாசம், அதுல வந்து எல்லாத்தையும் அந்த ஒன்னஸ் பத்தி சொல்றாரு. அந்த மாதிரி ஒரு ஃபேமிலியா இருந்து அவங்க சீசர்கள் அன்றைக்கு செஞ்சிருக்காங்க. அப்போ இது ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு ஃபங்க்ஷன். அந்த ஒரு ஃபங்க்ஷன்ல யார் வந்திருக்காருங்க, ஒரு வேண்டாதவர் கூட வந்திருக்காரு. யார் வந்திருக்காரு, யூதாஸ். அப்போ பாருங்க இது ரொம்ப முக்கியமானது, அந்த ஒன்னஸ்ல செய்யக்கூடியது, அந்த ஒரு பாடுகளின் ஐக்கியத்துல பங்கு பெறக்கூடிய அந்த ஒரு முக்கியமான ஒரு சம்பவத்துல இவங்க செய்றாங்க. அதுல யூதாஸ் காரியத்தை கூட இருக்காரு. அப்போ யூதாஸ் காரியத்தை பார்த்து கத்தராகிய இயேசு கிறிஸ்து, நீ தயவு செஞ்சு இந்த மீட்டிங் வராத, என்ன பண்ணிரு, வெளிய போயிரு, நாங்க ரொம்ப முக்கியமான காரியம் செய்யறாரு அப்படின்னு சொன்னாருங்களா. என்ன பண்ணல, அவரு வேண்டாம் நீ வர வேணாம் சொல்லவே இல்லை. அவர் என்ன பண்ணாரு, அந்த ஒரு முக்கியமான இம்பார்ட்டன்ட் மீட்டிங்ல கூட யூதாஸ் காரியம் வச்சிருக்காரு. அப்போ நம்ம இந்த மாதிரி செய்வோமா, கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. ரொம்ப முக்கியமான மீட்டிங்கு இல்ல ஒரு முக்கியமான ஒரு சம்பவம், ஒரு முக்கியமான வேலைக்கு யாராவது ஒருத்தர் கொஞ்சம் ஒரு மாதிரி பலவீனமா இருக்காருன்னா அவர் சேர்த்துக்குமா, கொஞ்சம் மைண்ட்ல வச்சு பாருங்க. அன்றைக்கு கத்தராகிய இயேசு கிறிஸ்து அவருக்கு தெரியும், இவர் தான் காட்டி கொடுக்க போறன்றது தெரியும். இவரு அதெல்லாம் தெரிஞ்சிருந்து கூட அந்த இம்பார்ட்டன்ட் மீட்டிங்ல வச்சாரு. நம்ம அப்படி வச்சிருப்போமா அப்படின்னு பார்க்கும்போது நம்ம எனக்கு என்ன சொல்லுவாருங்க, ஸ்டார்டிங்கே இவர் பார்த்தா எனக்கு ஒரு மாதிரி எனக்கு டவுட் இருக்குது, அவர் என்ன பண்ணுவாரு செய்வாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணுவோம், நம்மளே யூகிச்சு அவரை கட் பண்ணிடுவோம். ஆனா இது செய்யக்கூடாது அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா நமக்கு இது எது காட்டுகிறது பார்க்கும்போது, மற்றவர்களை நாம் தவறாக புரிந்து கொள்றதோ அவருடைய காரியத்து குறித்து நாம் நியாயம் தீர்க்கிறதோ இதுல கூடாது. நாம் வந்திருக்கிறது எதுக்காகங்க, பஸ்காவை அனுசரிப்பதற்கு, அதோட ஆட்டை புசிப்பதற்கு நம்ம வந்திருக்கோம். இந்த வந்திருக்கக்கூடிய இடத்துல நம்ம அடுத்தவங்களை என்ன பண்ணக்கூடாது, பார்க்கவே கூடாது. நம்ம வேலை என்ன, அதை மாத்திரம் நம்ம பார்த்துட்டு முடிஞ்சா நம்ம என்ன பண்ணலாம், அடுத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்றா பண்ணலாம், இல்லைன்னா நம்ம பேசாத இருந்துக்கலாம். அப்போ வந்து யாரையுமே ஜட்ஜ்மெண்ட் பண்ணக்கூடாது, யாரையும் கொடுத்து நம்ம ஒண்ணுமே சொல்லக்கூடாது. எந்த ஒரு மீட்டிங் இருந்தாலும் தேவனுடைய காரியமா இருந்தாலும் எல்லாத்துக்கும் சம பங்கு இருக்கு, அவருக்கும் அவர்களுக்கும் அவர்களுக்கும் தேவனுக்கும் இருக்கக்கூடிய ஒரு பங்கு சொல்றாரு. அப்போ இந்த ஒரு சமயத்துல பார்க்கும்பொழுது இப்போ இந்த மாதிரி இருக்கக்கூடிய சூழ்நிலையில அங்க என்ன நடந்தது, யூதாஸ் கூட அந்த ஒரு மீட்டிங்ல இருக்காரு. அப்ப என்ன நடந்துச்சுன்னு பார்க்கும்பொழுது, அந்த ஒரு புளிப்பில்லாத அப்ப பண்டிகை வந்தது, சாத்தான் யூதாஸ்குள் புகுந்தான் இல்லைங்களா. அப்ப அந்த சமயத்துல என்ன பண்ணார் பார்க்கும்பொழுது, சாத்தான் வந்து யூதாஸ்குள் புகுந்தான் எப்படின்னு பார்க்கும்பொழுது, சின்ன மைண்டு. அப்போ மைண்டு அப்படின்னு பார்க்கும்போது ஒரு சின்ன யோசனை. அப்போ சின்ன யோசனை அவருக்குள்ள வந்தது இல்லைங்களா, ஒரு தவறான யோசனை, ஒரு உலகத்தின் ஒரு ஆவி அவருக்குள்ள ஒரு சிறிய அளவுல என்ன பண்ணுங்க உள்ள வந்தது. அதை என்ன பண்ணிருக்கலாம், ஸ்டார்டிங் அவரு கட் பண்ணிருக்கலாம் ஈஸி. ஏன்னா ஒரு மைண்ட்ல வர்றதுன்றது ஒரு பெரிய ஒரு காரியமே கிடையாது. ஏன்னா நிறைய சிந்தைகள் நமக்கு டெய்லி வருது டெய்லி போகுது. அந்த மாதிரி நம்ம எது இம்பார்ட்டன்ட் கொடுக்குறோமோ அது நமக்குள்ளேயே தங்கிரும், இம்பார்ட்டன்ட் கொடுக்காது போயிடும். அதே போல இந்த ஒரு யூதாஸ்குள்ள கூட அந்த ஒரு சாத்தான் புகுந்தான். ஃபர்ஸ்ட்ல அவரு சிந்தையில வந்தாரு, அதை அவர் நல்லா மெடிடேஷன் பண்ணி யோசனை பண்றாரு. அப்புறம் என்ன அது கிரியேட் ஆகி ரொம்ப சக்தி பெற்று பயங்கரமான சக்தி ஆகி அது செயல வருது. அப்புறம் வார்த்தையில வருது, எல்லாத்தையும் செய்து முடிக்குதுன்னு பாக்குறோம். அப்போ இப்படி இருக்கக்கூடிய மனநிலையில் இருக்கக்கூடியவர்கள், யூதாசை போன்ற இருக்கக்கூடிய மனநிலையில இருக்கக்கூடிய பிள்ளைகள் இன்றைய நாளில் கூட நம்மத்தில கூட நிறைய பேர் இருக்கலாம். அப்ப என்ன பண்ணு பாக்கும்போது அவங்களை குறித்து நம்ம எந்த சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல. கர்த்தர் எப்படி பண்றாருன்னா அவர்களை தானாவே பிரிஞ்சு போக செய்யறார். அந்த ஒரு தினத்துல என்ன பண்ணாருங்க, அப்பத்தை எடுத்து அவர் கொடுத்தாரு, வாங்கிட்டு அவரு போயிட்டாரு. அந்த ஒரு இம்பார்ட்டன்ஸ் அவருக்கு தெரியல, அவர் போய் அவரோடு போயிட்டாரே பாக்கணும். அப்போ இந்த மாதிரி இருக்குங்க, யூதாசை போல மனநிலையில இருக்கக்கூடியவர்கள் எவ்வளவுதான் நம்ம கூட உறவு வைக்க முயற்சி பண்ணாலும் கூட தேவனே என்ன பண்ணுவாருங்க, அதை தேவனே கட் பண்ணிடுவார். எப்படி யூதாசை அந்த இடத்துல இருந்து வெளியே போனாரோ அதே போல தேவனே நம்ம மத்தியில இருந்து அந்த ஒரு நபர்களை அவங்க வெளியே எடுத்துருவாரு அப்படின்னு சொல்றாரு. அதனால தேவன் தான் இதை செய்யும் மொழியோ நாம் அதை கறந்து கொண்டோம் செய்யவே கூடாது. நம்ம வந்து எல்லாத்தையும் எப்படி ஒரே மாதிரியாக நம்ம அவங்கள இது பண்ணணும் சொல்றாரு. அப்போ வந்து இந்த மாதிரி சாத்தான் வந்து ஃபர்ஸ்ட்ல என்ன பண்ணுவாருன்னா ஹார்ட்ல ஸ்டார்ட் பண்ணுவாரு, அது என்ன பண்ணிடுவாரு செய்கையில முடிச்சு வச்சிருவாரு. அதனால ரொம்ப ஜாக்கிரதை, நம்மளுடைய சிந்தைகள் எப்பவுமே ரொம்ப பரிசுத்தமா இருக்கணும். அதனால சொல்லும் போது டாக் டு யுவர் செல்ஃப் சொல்றாரு, நீங்கள் உங்களுக்குள்ளே பேசிக்கொண்டு அமர்ந்திருங்கள். ஏன்னா உங்களுக்கு டைம் நிறைய இருக்குது, அப்போ அந்த சமயத்துல நிறைய சிந்திப்பீங்க. எப்படிதான் சிந்தனைகள் வராமல் தடுப்பது கூடாத காரியம், நிச்சயமா சிந்தனை வரும். ஆனா நாம் சிந்திக்கிற அந்த ஒரு வழியை எப்படி பயன்படுத்தலாம் பார்க்கும்போது தேவனுடைய திட்டம் பற்றியும் அவருடைய வார்த்தைகள் பற்றியும் சிறிய காரியமா பெரிய காரியமா ஏதோ ஒண்ணு நீங்க திங்க் பண்ணுங்க. ஆனா உங்க மைண்ட் என்ன ஆகுது, திங்க் பண்ணாத இருக்காது. அதனால நீங்க என்ன பண்ணிருங்க, ஏதோ ஒண்ணு திங்க் பண்ணிட்டு இருக்கிறது பதிலா தேவனுடைய காரியத்தை நீங்க என்ன பண்ணுங்க, திங்க் பண்ணிட்டு அந்த ஒரு இதுல இருந்தீங்கன்னா அது ரொம்ப பிளஸிங்கா இருக்குன்னு சொல்றாரு. அப்ப அந்த ஒரு சமயத்துல பார்க்கும்பொழுது அந்த ஒரு யூதாஸ்தனுடைய காரியத்தை குறித்து இன்னும் பார்க்கும்பொழுது யாருக்குமே நம்ம என்ன பண்ணக்கூடாதுங்க, தடுக்கன் கல்லாக இருக்கக்கூடாது, யாருக்கும் நம்ம டிஸ்டர்ப் ஆகுற மாதிரி நம்மளுடைய செயல்களோ நடத்தியோ இருக்கக்கூடாதுன்னு சொல்றாரு. அடுத்தது பார்க்கும்பொழுது நம்மளுடைய ஓட்டம், நாம் வந்திருக்கக்கூடிய இந்த ஒரு குறுகலான வழியில வந்திருக்கோம், இதுல வெற்றி பெறதே ரொம்ப கடினமான விஷயம். ஏன் உலகத்தில் நம்ம சொல்லும் போது அந்த ஒரு வார்த்தை மத்திய 13 வயசுல சொல்லும் என்ன சொல்றாங்க, இடுக்கமான வாசல் வழியை கண்டுபிடிக்கிறவர்களே சிலர், அந்த ஒரு சிலர்ல வந்திருக்கோம் கண்டுபிடிச்சிருக்கோம். அந்த வழியில நடக்கிறது இனி எவ்வளவு பேருக்கு சொல்லும் போது ரொம்ப கடினம். அதனால இந்த நடக்கிறது தான் ரொம்ப முயற்சி பண்ணி நம்ம என்ன பண்ணணும் பார்க்கும்பொழுது அதுல வெற்றி பெறதையே ஒரு நோக்கமா எடுத்துட்டு நம்மளுடைய ஓட்டத்தையே பிரதானமா நினைச்சிட்டே நம்ம போயிட்டே இருக்க முடியும், யாரையும் சைட்ல நம்ம பாக்குறதுக்கான வாய்ப்புகளே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்றாரு. அப்போ என்ன பண்ணணும் பார்க்கும்போது அடுத்ததா நம்ம யோசனை பண்ண வேண்டியது இன்னொரு முக்கியமான ஒரு பாயிண்ட் என்னன்னா, நம்மளுடைய நாம் இருக்கிறது எல்லாருமே ஒவ்வொருத்தரும் சொல்லிட்டு இருக்கோம், இமாச்சாலிக்கு அழைக்கப்பட்டிருக்கோம், எல்லா நிலையும் சொல்றோம் இல்லைங்களா, கே பிளைனு எல் பிளைனு எல்லா பிளைன் சொல்றோம். ஆனா நாம் இருக்கிறது எந்த நிலைமையில இருக்குங்க இப்போ அப்படின்னு பார்க்கும்போது எல்லாருமே 6 பிளைன்ல தான் இருக்கோம். அது நம்ம மறந்துடவே கூடாது, மாம்சத்துல தான் இருக்கோம், மரண நிலைமையில தான் இருக்கோம். எந்த நிமிஷத்துல கூட நம்ம என்ன பண்ணலாம், மரண நிலைமை நம்மளுக்கு இருக்கும். அதனால நம்மளுடைய மாம்ச பலவீனங்கள் நம்மளுக்கு வந்து என்ன பண்ணணும் பார்க்கும்போது மாம்சத்துல இருக்க வரைக்கும் நிச்சயமான பலவீனங்கள் இருக்க செய்யும். அந்த ஒரு பலவீனங்களுக்கு நம்ம என்ன பண்ணணும் பார்க்கும்போது ஒருத்தருக்கு ஒருத்தர் அந்த பலவீனங்களை பார்க்காத வண்ணமாக ஒருத்தருக்கு ஒருத்தர் என்ன பண்ணுங்க, அதுல இருந்து வெளியே வர்றதுக்கு அதுல இருந்து தேற்றுவதற்கு நம்மளால் முடிந்த உதவிகள் செய்யணும். ஒழியா யாரையுமே நம்ம ஜட்ஜ் பண்றதுக்கு இந்த இடத்துல அதிகாரமே கிடையாதுன்னு சொல்றாரு. அப்போ நீங்க இதுக்கு ஒரு ஆதாரமா நீங்க வசனம் வாசிக்கும் போது 2 தீமோத்தேயு புஸ்தகம் 2 25-26 அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கன்னு சொல்றாரு. ஏன்னா நிறைய பேர் நம்ம பலவீனத்தை மாற்றுறோம், ஏன்னா மாம்சத்துல தான் நம்ம இருக்க போறோம், இருந்துட்டு இருக்கோம் இப்போ. அப்போ இருந்துட்டு இருக்கனால நம்ம என்ன பண்றோம்னா நிறைய டைம் மாம்சத்துல பலவீனத்துல மாற்றுவோம், மாற்றுவார்கள் சகோதரர்கள். அப்படி மாட்டும் போது நம்ம என்ன பண்ணலாம், சாந்தத்தோடு அவர்களுக்கு பிசாசனுடைய அந்த வழியில இருக்கக்கூடிய பிடியில சிக்கி கொண்டிருக்கக்கூடிய அவர்களுக்கு என்ன பண்ணுங்க, சாந்தமா நீங்க உபதேசம் பண்ணி அவங்களை அந்த ஒரு அந்த வஞ்சனையிலிருந்து நீங்க என்ன பண்ணுங்க, வெளியே கொண்டு வரதுக்கு முயற்சி செய்யுங்க அப்படின்னு சொல்றாரு. அப்போ இந்த மாதிரி அந்த ஒரு நாள்ல கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவ அவருடைய முதலாம் வருகையில பார்க்கும் பொழுது இந்த ஒரு பூமியில அவருடைய ஓட்டத்தை முடிக்கும் போது இந்த ஒரு டைம்ல பர்டிகுலரா அவருடைய லாஸ்ட் டேஸ்ல என்ன பண்ணு பார்க்கும் பொழுது சீசர்களுக்கு முக்கியமான பாடங்களை அவர்கள் என்ன பண்ணாரு, டீச் பண்ணார். அது 3 வருஷம் அந்த ஸ்டார்டிங்ல ரொம்ப ஒரு மாதிரி பாடங்கள் சொல்லி கொடுத்திருந்தா கூட அந்த கடைசி நாள்ல கடைசி வாரத்துல நடந்த சம்பவங்கள் சீசர்களுக்கு அவருடைய லைஃப்ல அவங்க என்ன பண்றது இல்லைங்க, மறக்க போறது இல்ல. அதுலேயே தான் அவங்க ரொம்ப மெச்சூரிட்டி ஆகிறதுக்கான சப்ஜெக்ட் அங்கதான் அவரு வச்சிருந்தார். அப்ப அந்த சமயத்துல பார்க்கும்போது ரொம்ப ஒரு என்ன பண்ணார் பார்க்கும்போது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவர் மறிக்க போற அந்த ஒரு பாடுகள், சிலுவை மரணம், அதெல்லாத்தையும் அவர் நினைச்சிட்டு இருக்க அப்படியே நினைச்சிட்டு ரொம்ப துக்கத்தோடு இருந்தாரு. இருந்தாலும் கூட அந்த ஒரு பாடுகள், அந்த ஒரு துக்கம், அது எல்லாத்தையும் ஒரு பக்கம் எடுத்து வச்சுட்டு சீசர்களோடு அந்த டைம் ஸ்பெண்ட் பண்றதுக்கு அவர் என்ன பண்ணாருங்க, எல்லா டைமும் சீசர்களோடு இருக்கணும்ன்றது அவருடைய பிரியமா இருந்துச்சு. அவங்களுக்கு எப்படியெல்லாம் நம்ம சப்ஜெக்ட் சொல்லணும், அவங்களை எப்படியெல்லாம் ரெடி பண்ணலான்றது அந்த ஒரு மைண்ட் தான் இருந்ததோலையோ அவருடைய பலவீனத்தை குறித்து அவர் என்ன பண்ணல, ஒரு டைமும் கூட அவரு ரொம்ப வந்து இது பண்ணலாம்னு சொல்றாரு. அப்ப இந்த ஒரு 12 அப்போஸ்தலர்கள் ரொம்ப முக்கியமா அவர் வந்து வச்சிருந்திருக்காரு. எப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த ஒரு 12 அப்போஸ்தலர்கள் அவருடைய உண்மையான விசுவாசிகளுக்கு, புதிய சிருஷ்டிகளாக கலைக்கப்பட்டிருக்க இந்த உண்மை விசுவாசிகளுக்கு அடையாளமாக சொல்லப்பட்டிருக்கு. நீங்க என்ன வாசிங்க, யோவான் 17 அதிகாரம் 25 வசனம். இவர்களும் அறிந்திருக்கிறார்கள். அப்போ கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அவர் என்ன சொல்றாரு பார்க்கும்போது, இதுல பிதாவே இவர்கள் மாத்திரம் 12 பேர் மாத்திரம் இல்ல, ஏறாங்க நம்ம கூட, அந்த முழு சபை கூட ஏற பத்தி அறிஞ்சிருக்கலாம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றி அந்த ஒரு அறிவு ரொம்ப இம்பார்ட்டன்டா இருக்குது. அப்போ வந்து அந்த ஒரு முழு சபையுமே அதை குறிக்கிறதா பாக்குறோம். அப்போ அந்த மாதிரி இருக்கக்கூடிய மனநிலை இருந்த சீசர்கள் அவர்கிட்ட ஒரு ஒரு பிரச்சனை என்னன்னு பார்க்கும்பொழுது, அந்த ஒரு லூக்கா எழுதின சுவிசேஷம் 22 அதிகாரத்துல நம்ம வாசிக்கும் பொழுது ஒரு முக்கியமான பிரச்சனை அவங்களுக்குள்ள இருந்திருக்கு. என்ன பிரச்சனைங்க வாசிங்க, நீங்க வேணா 22-24-31 வாசம். போதுங்க. அப்ப பாக்கும்போது இது என்ன சொல்றாங்க, இந்த மாதிரி பிரச்சனை இவங்களுக்கு ஸ்டார்டிங்ல இருந்து வந்துட்டு இருக்குங்க. உள்ள சீசர்களுக்கு என்ன ஆயிட்டு இருக்குங்க, இந்த கடைசி நேரத்துல மட்டும் இல்ல, இவரு அந்த ஒரு சீசர்களை செலக்ட் பண்ணி இவர் சேர்க்கும் அந்த காரியங்கள் எல்லாத்தையும் பார்க்கும்போது இவர் கூட நெருங்கி அந்த போயிட்டு இருக்காங்க. போயிட்டு இருக்கும்போது நிறைய அற்புதங்கள் கூட செய்யறாரு. அப்ப செய்யும் போது கூட இந்த சீசர்கள் என்ன பண்றாங்க, ரொம்ப அதிக உரிமைகள் எடுத்துக்கொண்டு ரொம்ப இதுல வந்து யார் ரொம்ப முக்கியமான ஒரு அவர் யாரு இவர் இருந்தா அந்த ஒரு பாகுபாடு அவங்களுக்குள்ள என்ன பண்றாங்க கிரியேட் பண்ணிட்டு இந்த ஒரு யார் நம்மள பெரியவங்களா இருப்பாங்கன்னு ரொம்ப அவங்க திங்க் பண்ணிருக்காங்க. அந்த ஒரு பாயிண்ட் கூட நீங்க ரொம்ப யோசனை பண்ணிருப்பீங்க. ஆனா இந்த இடத்துல சொல்லும் போது அவர் என்ன சொல்றான்னு பாக்கும்போது, இந்த மாதிரி மைண்ட் சீசர்களுக்குள்ள வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கா, கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து டீச் பண்றாரு, அந்த ஒரு உபதேசங்களை வாங்கிட்டு தங்களுக்குள் பெரியவன் சின்னவன்ற ஒரு ஒரு எண்ணம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குங்களா? அப்ப இந்த இடத்துல வந்திருக்கு என்னன்னு காரணம் பார்க்கும்பொழுது, இந்த இடத்துல அவங்க பெரியவன் சின்னவன்றது, நான் பெரியவன் நீ சின்னவன்ற அந்த ஒரு அதிகாரத்துல இவங்க செய்யல. என்ன சொன்னா, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மீதுள்ள அன்பு, அவரிடத்துல யார் நெருங்கி இருக்கிறது, அதுதான் பிரச்சனையா இருக்கு. பெரியவர் சின்னவர் பத்தி அவருக்கு பிரச்சனை இல்ல, யாருக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துக்கு ரொம்ப க்ளோஸா ஆயிட்டு இருக்கோம் அப்படின்றத பத்தி அவங்களுக்கு என்ன ஆயிட்டு பிரச்சனை வந்துருக்கு. ஏன்னா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பாக்குறதுக்கு அவர் எப்படி இருக்காரு, ரொம்ப ஒரு ராஜ கம்பீரத்துல இருக்காரு. அப்ப நம்ம கூட இன்னைக்கு என்ன பண்றோம், ஒருத்தர் நல்ல ஒரு பிரைட்டா இருந்தா அவரு கூட என்ன பண்றோம், பேசுறோம். ரெண்டாவது அவர் கூட அவரை வந்து எப்படியாவது அவர்கிட்ட நம்ம ரொம்ப அவர் அன்பு செலுத்தணும்னு பாக்குறோம், அவர்கிட்ட நம்ம ஏதோ எதிர்பார்க்கறோம் அவர்கிட்ட. அதுல நம்ம வந்து ரொம்ப க்ளோஸ் இருக்க மாதிரி நமக்குள்ளே என்ன பண்றோங்க, ஃபீல் பண்ணிக்கிறோம். அதே போலதான் சீசர்கள் கூட கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துனுடைய அந்த ஒரு தோற்றத்தை பார்த்தா அவர் கூட நம்ம என்ன பண்றோம், ரொம்ப அல்டிமேட்டா ரொம்ப அந்த ஒரு உறவு வச்சிருக்கோன்றதுனால யார் இதுல ஜாஸ்தி வச்சிருக்கோம் அப்படின்ற ஒரு போட்டி ஆயிட்டு இருக்காங்க அவங்களுக்கு. ஏன்னா அவரு அந்த அளவுக்கு இருந்திருக்காரு. ஆனா கர்த்தர் வந்து என்ன பண்றாருன்னு பார்க்கும்போது எல்லாத்தையும் ஒரே அளவுல வச்சிருக்காரு. யாரு ஒருத்தர் சின்னவரு ஒருத்தர் பெரியவர் அந்த மாதிரி மைண்ட்ல எல்லாம் அவரு பாக்குறதுல, சீசர்களுக்கு அந்த மாதிரி ஒரு மைண்ட் வந்துருக்கு. ஆனா இதுக்கு முன்னாடியே இந்த பிரச்சனை வந்துருக்கு. ஏன்னா அந்த யாக்கோபு யோவான் என்ன பண்றாருங்க, அவங்க போய் கேட்டாங்க, அவங்க இது போய் என்ன பண்றாங்க, நான் வந்து வலது பாலத்திலும் இடது பாலத்திலும் நான் உட்கார்ந்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஆனா அந்த இடத்துல கர்த்தர் என்ன சொல்றாருங்க, இதுக்கு தகுதி வந்து அவர்கிட்ட பிதா கிட்டதான், அவருடைய ஆர்டர்ல நான் எதுவுமே நான் செய்யறது இல்லை அப்படின்னு சொல்லிட்டாரு. அப்ப நம்ம கூட அதை இமேஜின் பண்ணி பாக்குறோம், அந்த ஒரு வலது பக்கத்துல இடது பக்கத்துல யார் இருப்பாங்க, தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் இருப்பாங்க. அப்போ பவுல்ல வந்து இருப்பாரு ரைட்ல, கண்டிப்பா இருப்பாரு. லெப்ட்ல பேதுரு இருப்பாருங்களா. அப்ப பார்க்கும்போது நம்மளுடைய 7 தூதன் வந்து இருக்கிறதுக்கு இருக்கிற சொல்றோம் இல்லைங்களா. அவர் ஆனா அதிகமான வேலைகள் யார் செஞ்சிருக்காரோ அவருக்கான வேலை கொடுக்கறது நியாயமா இருக்கு. பேதுரு வேலை செஞ்சிருக்காரு, என்னால அவரை காட்டிலும் அதிகமான வேலை யார் செஞ்சிருக்காருங்க? அப்போ இது நம்மளுடைய பிரதர் ரசல் வந்து அவரை செஞ்சிருக்காரு. அவருக்கான வாய்ப்பு தேவன் நிச்சயமா கொடுப்பாரு. அப்போ அந்த இடத்துல கொடுக்கும் போது யாருமே என்ன சொல்ல மாட்டாருங்க, அப்செக்ஷன் வரக்கூடாது. பேதுரு அப்படின்னா பாருங்க, ரெண்டு பேரும் அப்செக்ஷன் பண்றாங்க, பேதுரு கொடுத்துடலான்றாங்க. அந்த மாதிரி என்ன பண்ணக்கூடாது, அப்செக்ஷன் வரக்கூடாது. ஏன்னா ஒர்க் வந்து ரொம்ப முக்கியம். யார் எவ்வளவு வேலை செஞ்சிருக்காங்கன்றது தகுந்த மாதிரி பிரைஸ் கிடைக்கணும் இல்லையோ, வேலைக்கு தகுந்த கூலி இல்லாத மாதிரி கொடுக்கறது தேவனுக்கு தெரியல. அப்போ வந்து வேலையை பார்த்து அவர் கண்டிப்பா கொடுப்பாரு. அந்த வேலை யார் செஞ்சிருக்கான்னு பார்க்கும் போது நம்முடைய ஏழாம் தூதன் அந்த அளவுக்கு நிறைய வேலை செஞ்சிருக்காரு. அப்போ கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய அந்த ஒரு அன்பு கூட யாகத்துல அதிகமா இருந்திருக்குன்னு பார்க்கும்போது யாருக்கு அதிகமா இருந்திருக்கு, பவுல்கிட்ட இருந்திருக்கு. ஆனா அவரு நம்ம பேசிருக்கிற இந்த சப்ஜெக்ட்ல பார்க்கும்போது யோவன்கிட்ட அவர் அதிகமா அன்பு இருந்திருக்கு. யோவன் அவர் மார்பரியே பாய்ந்து கொண்டு இருந்தான்னு பார்க்கணும் இல்லைங்களா. அப்போ அவர்கிட்ட கொஞ்சம் ஜாஸ்தி அன்பு, ஏன்னா அவர் ரொம்ப சின்ன யங் ஏஜ். அவரை பத்தி நம்ம தனியா படிக்கணும். அவரு அந்த ஏஜ்ல வந்து அவர் அந்த அளவுக்கு எல்லாத்தையும் விட்டுட்டு சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டு வரதுன்றது பெரிய விஷயம் இல்லைங்களா. ஒரு எங்கேஜ்ன்றது வாழ்க்கையில ஒரு முக்கியமான பருவம். அந்த பருவத்துல எல்லாத்தையும் விட்டுட்டு கர்த்தரை செலக்ட் பண்ணிட்டு வரதுன்றது பெரிய விஷயம். அது வந்து அவருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும். அதனால என்ன பண்றாருன்னா அவர் ரொம்ப வந்து அவர் இதுல வந்து கடைசியில அவங்க தாயை கூட என்ன பண்ணாருங்க, யோவன்ட்ட தான் ஹேண்டல் பண்ணார். பேதுருட்ட கூட ஹேண்டல் பண்ணல, நீ வயசுல மூத்தவரு நீ பாத்துக்கணும்னு சொல்லிட்டு கொடுக்கல. சின்ன வயசு இருந்தாலும் அவர்கிட்ட ஹேண்டல் பண்ணிட்டு போனது. அப்ப அந்த அளவுக்கு ஒரு விசேஷமான அன்பு இருந்திருக்கு. இந்த போட்டி அவங்க கிட்ட ஸ்டார்டிங்ல இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் வந்துட்டு இருக்கு, நான் யார் பெரியவர் யார் பெரியவர்ன்ட்டு அந்த மாதிரி ஒரு காரியம் வந்திருக்கு. அதனால இந்த ஒரு பஸ்காவை அனுசரிப்பதற்கு அந்த ராபோஜனத்தை அனுசரிப்பதற்கு அவங்க என்ன பண்ணாங்கன்னா, அது ஒரு மேல் மீட்டு மாடியை போய் அவங்க வாங்கியிருந்தாங்க. அதுல கம்பளம் முதலானவைகள் விரிக்கப்பட்டு அது ஒரு அவர் ரொம்ப ஒரு டெக்கரேட் பண்ண ஒரு ஹாலை வந்து அவங்க வாங்கியிருக்காங்க. வாங்கினதுனால அந்த ஒரு சமயத்துல கத்தர் கூட என்ன பண்ணலங்க, இவர் பெரியவர் இவர் சின்னவர் இவர் தான் சர்வன்ட் அந்த ஒரு பதவியில கூட யாருமே அவர் வைக்கல. அதனால இந்த ஒரு பதவியில் இல்லாதனால அந்த சமயத்துல ஏன் பண்ணா கால் கழுவுக்கு கூட யாருமே அந்த ஒரு பொறுப்பு அவங்க எடுத்துக்கல. அந்த 13 அதிகாரத்துல 7 வசனங்களோட தியானம் தான் இது கண்டினியூஷன் வருது, நீங்க பாத்துக்கணும். அப்ப பாக்கும்போது அந்த ஒரு தலைமை பொறுப்புல யாருமே இல்லாதனால அந்த கால் கழுவுக்கான பொறுப்புகள் கூட யாருமே அங்க எடுத்துக்கல. கர்த்தர் கூட என்ன பண்ணலையா அந்த ஒரு ஆள்ல அங்க நியமிக்கலாம்னு சொல்றாரு. அப்ப இதனால கூட உங்களுக்கு என்ன இருக்கும், சண்டை வந்திருக்கும். என்னன்னு பாக்கும்போது யார் அந்த முதல் ஆளு, அந்த ஒரு கர்த்தருடைய பந்தியில போய் உட்காரும் போது யார் போய் அவங்க நெருங்கி இருப்பாங்க சொல்லிட்டு சொல்றாரு. ஆனா ஏற்கனவே சொல்லியிருக்காரு கர்த்தர் இந்த சப்ஜெக்ட் பார்க்கும்போது லோக்கல் பார்க்கும்போது, யாரு எஜமான இருக்கிறதுக்கு விருப்பப்படுறீங்களோ அவங்க என்ன பண்ணுங்க, ஊழியக்காரன் ஆனீங்கன்னா நீங்க அந்த பஸ்ட்ல வந்துடலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. சொல்லாம சொல்லியிருக்காரு. அதை இவங்க மைண்ட்ல வைக்கிறதுல அதெல்லாம் மறந்துட்டு யார் வந்து பஸ்ட்ல போய் அந்த பந்தியில உட்காரலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் போறாங்களோ இல்லையா, யாருக்குமே அந்த மைண்டே வரல, கால் கழுவுன்ற மைண்டே வரவே இல்லைன்னு சொல்றோம். அப்போ இந்த ஒரு சமயத்துல பார்க்கும்போது அந்த ஒரு ஊழிக்காரனா இருந்து எல்லாத்துடைய கால்களை கழுவு அப்படின்னு சொல்ற அந்த வேலையை யாருமே செலக்ட் பண்ணல. அந்த ஒரு சமயத்துல யாருமே செலக்ட் பண்ணவே விருப்பமே படல. அவங்கக்குள்ள 12 பேர் இருந்தாங்க, யாரோ ஒருத்தர் செஞ்சிருக்கலாம், ஆனா கூட அவங்க என்ன பண்ணல, விருப்பமே படல ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். அப்புறம் பார்க்கும்போது ரெண்டாவது அடுத்ததான பார்க்கும்போது அந்த பாலஸ்தீனா தேசத்துல அந்த ஒரு கிளைமேட் கண்டிஷன் எப்படி இருக்கும் பார்க்கும்போது, அவங்களுடைய செருப்பு பார்த்துருப்பீங்க நீங்க, லெதர் செருப்பு இல்லைங்களா, லெதர்ல போட்டுக்கும் அந்த ஒரு மாதிரி இப்படி வச்சு மேல் நாடா மாதிரி கட்டியிருப்பாங்க. அப்ப நடந்து போகும்போது என்ன இருக்கும் பார்க்கும்போது, சந்துல எல்லாம் என்ன இருக்கும், டஸ்ட் வந்து பயங்கர புழுதி இருக்கும். அப்ப அந்த டஸ்ட் போய் அந்த காலில் வந்து படிஞ்சிரும், படிஞ்சிட்டு இருக்கும். அடுத்தது பார்க்கும்போது நடந்து போகும்போது கால் ரொம்ப ஹீட் ஆயிரும். அது உங்களுடைய அனுபவத்தில் எப்படி இருக்கும் தெரியல, நமக்கு அந்த மாதிரி ஒரு அனுபவம் தேவன் கொடுத்திருந்தாரு. அப்போ அந்த சமயத்துல போயிருக்கும்போது நடக்கும்போது ரொம்ப வந்து பாதாளம் ஹீட் ஆகும். அந்த சமயத்துல தண்ணியில கால் வச்சா ரொம்ப கூலிங்கா இருக்கும், ரொம்ப நல்லா இருக்கும். அதுல கால் வந்து கழுவலனா டஸ்ட்னால அந்த வேர் வைக்கும், அதுக்கு என்ன ஆகுது நல்லாவே இருக்காது, கண்டிப்பா அந்த கால்கள் கழுவியே இருக்கணும்னு சொல்றாரு. அதனால எல்லா ஒரு வீட்டுக்கு போனா கூட அந்த ஒரு பலஸ்தீனா தேசத்துல யார் வீட்டுக்கு போனா கூட என்ன பண்ணிருப்பாங்க, கால் கழுவிட்டு உள்ள போறதுக்கு இருக்கும். நம்ம செய்வீங்களா, இங்க நிறைய இங்க எல்லாம் செய்வீங்க, ஊட்டில எல்லாம் அப்படி செய்ய மாட்டாங்க. நேரா செருப்பு போட செப்பல் போடணும்னா நேரா பெட்ரூம்ல போய் தான் கழட்டுவாரு. வெளியில யாருமே கழட்ட மாட்டோம், எல்லாம் நேரம் உள்ள போயிருவோம் அவரு. அதனால வந்து ஏதோ மேட் கீட் போட்டிருந்தாங்கன்னா கழட்டி வைப்பாங்க. மேட் இல்ல அப்படின்னா இந்த மாதிரி வெறும் கால்ல இங்கெல்லாம் உட்காரவே முடியாது, கண்டிப்பா ஷூ செருப்பு போட்டா தான் இந்த இடத்துல உட்கார முடியும். அந்த அளவுக்கு சின்னஸ் இருக்கனால என்ன பண்றாங்க, எல்லாம் போட்டுட்டே போறாங்க. ஆனா பாலஸ்தீனா தேசத்தை பொறுத்த அளவுக்கு அது ரொம்ப வெப்பமான தேசம் இல்லைங்களா. அப்ப அந்த ஹீட்ல என்ன பண்ணா கண்டிப்பா வேர்வை அந்த ஒரு டஸ்ட் இருக்கனால கண்டிப்பா அது வந்து கழுவுனா தான் அதை செய்ய முடியும்னு பாக்க, கழுவணும் அப்படின்னு கம்பல்சரி கழுவுனா தான் நல்லா இருக்கும், இல்லைன்னா கழுவாத இருக்க முடியாதுன்னு சொல்றாரு. அப்போ இந்த ஒரு வேலை செய்யறதுக்கு இந்த ஒரு கால் கழுவுக்கு இயேசு கிறிஸ்து யாராவது நியமிச்சிருக்காரா அப்படின்னு பார்த்தா அந்த இடத்துல யாரையுமே நியமிக்கவே இல்லை. இது அப்புறம் ரெண்டாவது பார்க்கும்போது இது என்ன சொல்றாருன்னா, அவர்களே டிசைட் பண்ணிட்டோம் என்ன பண்றோம், இந்த ஒரு வேலை செய்யறதுக்கு அந்த 12 பேர்ல யாரோ ஒருத்தர் அவங்களே எடுத்துட்டு டிசைட் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு ஒரு டைம் பீரியட் கொடுத்தாரு. அந்த ஒரு டைம் பீரியட் கொடுக்கும்போது ஜீசர்கள் யாருமே அந்த டைம் பீரியட்ல அவங்க எடுக்கவே இல்லை. அப்புறம் கத்தரா இயேசு கிறிஸ்து இனி இவங்களுக்கு டைம் கொடுத்த நேரம் இவங்களை மீட் பண்ண போறதே இல்லை. அதோட இந்த கடைசி நைட்டு அதுக்கப்புறம் இவங்க சந்திக்கிறது ரொம்ப கடினம். அதனால என்ன பண்றாருன்னா, இது வந்து அந்த ஒரு பஸ்காவில் போய் உட்காரணும்னா இவங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன பண்ணிருக்கணும், கால் கழுவிட்டு போய் உட்கார்ந்துருக்கணும், அவங்கவுங்களாக கழுவிட்டு போய் உட்காந்துருக்கணும். அது கூட அவங்க செய்யல, நேரம் போய் அவங்க எல்லாம் உட்காந்துச்சாங்க. அப்போ கர்த்தர் பாக்குறாரு, இது அவங்களும் செய்யல, யாருமே இது செயற்கையாகவும் யாரும் நியமிக்கல, அடுத்தது அவங்க அந்த அவங்கவுங்களும் கூட அந்த வேலையை கழுவிக்காத போனனால கடைசியில் கர்த்தர் என்ன பண்றாருன்னா உடனே ஸ்டார்ட் பண்றாரு அந்த வேலையை. ஸ்டார்ட் பண்ணோன்னா அந்த ஒரு பாலஸ்தீன தேசத்தில் எப்படி இருக்குன்னு பார்க்கும்போது கால் கழுவுறதுக்கு ஒரு பேசன் வச்சிருப்பாங்க, அப்புறம் ஒரு ஜக் கூட இருக்கும். அந்த ஜக்ல என்ன பண்ணுவாங்கன்னா அந்த பாத்திரத்துல காலை எடுத்து வச்சு தண்ணியை மூண்டு அதுல ஊத்தி கழுவணும். ஏன் அந்த மாதிரி விசேஷம் வச்சிருக்காங்கன்னா அங்க வந்து தண்ணி கஷ்டம் ரொம்ப. இஸ்ரேல்ல வந்து ரொம்ப இல்லைன்னா ஒரு வெளியே வச்சா நிறைய தண்ணி எடுத்து ஊத்திட்டு அப்படியே வந்துருவாரு, அந்த மாதிரி இல்லைங்க. இது ஜக்ல ஊத்தி அளவா ஊத்தி அளவா கால் கழுவணும். அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு சின்ன ஜக்கு ஒரு பேசன் இருக்கும், அது வனாந்திரமா இருந்ததுனால அவங்க வந்து தண்ணியை ரொம்ப சிக்கனமா செலவு பண்ணுவாங்க. அது எப்படி இருக்குன்னு பார்க்கும்போது அந்த ஒரு டேபிள் கூட இந்த யூ ஷேப்ல எப்படி இருக்கும், யூ ஷேப்ல இருக்கனால அந்த யூ ஷேப்ல இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா உட்காந்துக்கலாம், கால்கள் பின்னாடி இப்படி நீட்டிக்கலாம். அப்புறம் ஒரு குதிரை லாடம் இருக்குல்ல அந்த ஷேப்ல, யூ ஷேப்ல இப்படி இருக்கு. அப்படி அவங்க வந்து இந்த டேபிள் நம்ம போட்டுருக்க மாதிரி இப்படி ஸ்ட்ரைட்டா ஒரு டேபிள் போட்டு எல்லாம் லைன் இப்படி உட்காந்துருக்காங்க, அந்த மாதிரி டேபிள் இல்ல, யூ டைப்ல போட்டிருக்காங்க. போட்டு அந்த ஒரு கால்கள் பின்னாடி நீட்டிருப்பாங்க, முன்னாடி வந்து உட்கார்ந்து சாப்பிடற மாதிரி அவங்களுக்கு அப்படியே பெட் மாதிரி படுத்துட்டு என்ன பண்ணுவாங்க சாப்பிட்ற டைப்ல தான் அது இருந்திருக்கு. அப்ப அந்த ஒரு சமயத்துல என்ன பண்றாங்கன்னு பார்க்கும்போது அந்த ஒரு டேபிள்ல இவங்க அந்த யூ டைப்ல ஏன் வச்சிருக்காங்கன்னா ஒருத்தர பரிமாறுறதுக்கு ஈஸியா இருக்கணும்ன்றக்காங்க அந்த ஒரு டைப் வச்சிருக்காங்க. அப்போ வந்து இந்த மாதிரி அந்த ஒரு சூழ்நிலை இல்ல, கர்த்தர் என்ன பண்றாருன்னா பேசன் எடுத்துட்டாரு, ஜெகத் தண்ணி எடுத்து அவர்கிட்ட வர உடனே பேதர் விட்டு வர்றதுக்கு முதல்ல ஜீசர்களுடைய கால்களை கழுவுறதுக்கு போறாரு. அப்போ இது ஆரம்பிக்கும் போது அவங்களுக்கு எப்படி இருந்திருக்கு, இவங்களுக்கு கிடைச்ச வாய்ப்பு கர்த்தரை வந்து கடைசியா இவங்க என்ன பண்ணிருக்கலாம் அந்த ஒரு காரியத்தை செஞ்சிருந்தா எவ்வளவு பிளஸிங் இருந்திருக்கும் கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. கர்த்தருக்கு கடைசி நைட்டு அவர் ஒருத்தர் செலக்ட் பண்ணி அந்த வேலையை செலக்ட் பண்ணி எல்லாத்துக்கும் கால் கழுவி விட்டு கர்த்தருக்கும் அந்த வேலையை செஞ்சிருந்தாருன்னா கர்த்தர் என்ன பண்ணிருப்பாரு, அவரை அவரோட லைஃப்ல அது வந்து ஒரு பயங்கரமான பிளஸிங்கா இருந்திருக்கும். அந்த வாய்ப்பு அவங்களுக்கு வரப்போறதே கிடையாது, அதை அவங்க மிஸ் பண்ணிட்டாங்க, நிச்சயமாவது மிஸ் பண்ணிட்டாங்க. ஆனா கர்த்தர் செலக்ட் பண்ணிட்டு அந்த வேலையை செய்யும் போது சீசர்கள் ரொம்ப அமைதியா இருக்காங்க, ஏன்னா இவர் செய்யறது எல்லாமே டிஃபரெண்டா இருக்குது. அப்ப இது கூட ஏதோ ஒரு சடங்கு மாதிரி ஏதோ செய்வாராட்டிருக்குது, அதனால என்ன பண்ணல அதை பத்தி இம்பார்ட்டன்ஸ் அவங்களுக்கு தெரியல. ஆனா கால் கழுவுக்கு ஸ்டார்ட் பண்ணணும் சீசர்களுடைய மனநிலை எப்படி இருந்திருக்கும் கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. இந்த உலகத்தின் ரட்சகர் தேவனுடைய குமாரன் சாதாரண ஜனங்களுடைய கால்கள் அதுவும் அந்த ஒரு ஏழை மக்களுடைய கால்களை கழுவுக்கு ஸ்டார்ட் பண்றாரு. அப்ப அவங்க எந்த அளவுக்கு வெக்கப்பட்டிருப்பாங்க, நம்ம கால கழுவுக்கு யாராவது அலோட் பண்ணுவோமா, அலோவ் பண்ணுவோம், யாராவது சின்னவங்க ஒரு ஈக்குவல் ஏஜ் இருந்தா அலோட் பண்ணுவோம், ஒரு வயசுல மூத்தவரு ரொம்ப ஒரு இதா இருக்குன்னா கால் கழுவுக்கு அலோட் பண்ணுவீங்களா? அப்போ அது விட இந்த ஒரு ராஜா கம்பீரத்துல இருந்துட்டு அவர் வந்து கால கழுவுறாருன்னா அந்த சமயத்துல ரொம்ப சீசர்களுடைய மனநிலை ரொம்ப வந்து வெக்கப்பட்டு ரொம்ப வருத்தமாயிருச்சு. அந்த ஒரு காரியம் செஞ்சோடனே அவங்களுக்கு துக்கம் எவ்வளவு ஆயிட்டு இருக்குங்க, அந்த பஸ்கால ரொம்ப அளவு கடந்த துக்கம் ஆயிட்டு இருக்கு. அதனாலதான் அந்த கெஸ்தமானையில போய் கூட அவங்க என்ன பண்ணிருக்காங்க, ஜபம் ஒரு மணி நேரம் நீங்க விழுத்திருந்து ஜபம் பண்ணுங்க அப்படின்னு சொன்னா அவர் பண்ணல, என்ன பண்ணலீங்க, தூக்கம் பயங்கர தூக்கம் பார்க்கும்போது அதிகப்படியான துக்கம் இருந்த ஒரு மனுஷன் என்ன பண்ணுங்க தூக்கத்துல கொண்டு போய் விட்டுரும். அதனால அந்த சமயத்துல அவங்க தூங்குறதுக்கு அந்த ஒரு பாயிண்ட் கூட சொல்றாங்க. அப்ப பாக்கும்போது இந்த பேதுருடன் வரும்போது அது என்ன பண்றாருங்க, சீதர்கள் இடத்துல கழுவுறாரு, எல்லாம் கழுவி முடிச்சுட்டு பேதுருட்ட வர்றாரு. பேதுருட்ட வந்து என்ன சொல்றாங்க, பேதுருவோம் நீங்க அது செய்யக்கூடாது, கழுவவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அப்ப பேதுருவுக்கு இந்த இடத்துல நான் பார்க்கும்போது பேதுரு ஒரு அளவு கடந்த ஒரு நல்ல குணம் இருக்கு, அவர்கிட்ட ரொம்ப நல்ல குணம் அடிக்கடி காட்டுவாரு, அவரு ரொம்ப நல்ல குணம் உயர்ந்த குணத்தை காட்டுவாரு. அதே சமயத்துல எவ்வளவு தாழ்மையா எவ்வளவு தீய குணத்தை காட்டணுமோ அந்த அளவுக்கு தீய குணத்தை கூட காட்டுவார். எப்படின்னா ஒரு சின்ன எக்ஸாம்பிள் பாருங்க, கத்ரா இயேசு கிறிஸ்துவுக்கு அந்த ஒரு மரணம் சமீபிப்பது எல்லாத்தையும் விழாவாரியா எடுத்து சொல்லிட்டு வர பேதுருட்ட சொல்லிட்டு வரும்போது என்ன சொல்றாரு பேதுரு, உங்களுக்கு இப்படி நடக்கிறது கர்த்தர் என்ன சொல்றாரு, அப்பாலே போ பாருங்க எவ்வளவு ஒரே காரியம் சொல்றாரு. அந்த அளவுக்கு சாத்தானேன்னு பேர் வாங்கினாரே, அதே சமயத்துல கடைசியில என் ஆடுகளை எல்லாம் முக்கியமான பொறுப்பு கொடுக்கிறாரு, அதே சமயத்துல கடிந்து கொண்டு இது பண்றாரு. அப்ப பாக்கும்போது பேதுரு உடனே ஒரு நல்ல ஒரு இதுக்கும் முன்னாடி வந்துருவாரு, அதே தீய குணத்துக்கும் ரொம்ப ஒரு எக்ஸாம்பிளா இருக்க பாக்குறோம். அப்ப இந்த சமயத்துல அவர் என்ன சொல்றாருன்னு பாக்கும்பொழுது, நீங்க எவ்வளவு பெரியவர், இந்த ஒரு ஏழை மீனவனுடைய கால்களை கழுவலாமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க செய்யவே கூடாது, நான் அலோட் பண்ணவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. அப்போ பேதுருக்கு மற்ற சீசர்களுடைய கால்களை கழுவும் போதே இவர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டாரு. என்னன்ட்டுங்க, மற்றவர்களுக்கு ஊழியம் செய்யும் மனது யாருக்குமே இல்ல அப்படின்றது பேதுருக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சு. ஆனா பேதுருக்கு இன்க்ளூடிங் பேதுருக்கு இல்லன்றது அவர் மறந்துட்டு மற்றவங்களை மட்டும் பாக்குறாரு. யாருக்குமே உங்களை யாருக்குமே அடுத்தவங்களுக்கு ஊழியம் செய்யணும்ன்ற மைண்டே இல்லையா, அதனாலதான் கத்தர் இந்த வேலையை செலக்ட் பண்ணிட்டாரா அப்படின்னு இருக்காரு. ஆனா இவரு கூட அந்த மைண்ட் என்ன இல்லைங்க, அடுத்தவங்களுக்கு ஊழியம் செய்யணும், ஏன் மற்றவங்க செய்யலாம் இவர் செஞ்சுக்க வேண்டியதானே, அந்த மைண்ட் கூட பேதுரு கூட இன்க்ளூடிங் பேதுருக்கு இல்ல. ஆனா பேதுரு திங்க் பண்றாரு, அந்த ஒரு மற்ற சீடர்களுக்கு அவர்களை அறிந்து அவர்கள் இடத்துல என்ன பண்றாருன்னு பார்க்கும்போது ஊழியம் செய்ய மனது இல்ல அப்படின்றத அவர் திங்க் பண்ணிட்டு சொல்றாரு. அப்ப பாக்கும்போது இந்த மாதிரி சொல்லிட்டு இருக்கும் போது கர்த்தர் வந்து சொல்றாரு, இயேசு அவர்கிட்ட சொல்லும் போது இதனுடைய அர்த்தம் உனக்கு என்ன இல்ல புரியல, எல்லாருடைய காலையும் கழுவிட்டு வந்து உனக்கு நான் சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேலைய செய்யறாரு. அப்புறம் அப்போ அந்த சமயத்துல சொல்லும் போது பேதுரு என்ன சொல்றான்னு பாக்கும்பொழுது, இல்லைங்க நீங்க எங்க காலை என்ன நீங்க கழுவவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆரம்பிக்கிறாரு. அப்ப அந்த சமயத்துல கர்த்தர் என்ன சொல்றான்னு
பாக்கும்பொழுது,
பாருங்க அப்ப இந்த சமயத்துல சொல்றேன் நான் உன்னை கழுவ விட்டு என்னிடத்துல உனக்கு பங்கு இல்லன்னு சொல்றாரு. ஆனா இந்த சமயத்துல நம்ம யோசனை பண்றோம், பேதுருனுடைய தாழ்மையான குணத்தினால இவர் என்ன பண்றாரு, கர்த்தர் அலோட் பண்ணல அப்படின்ற மாதிரி இருக்குது இல்லைங்களா. அவர் வந்து எவ்வளவு நீங்க பெரியவரு, நான் ரொம்ப ஒரு சாதாரண ஏழை, என் கால நீங்க கழுவவே கூடாது அப்படின்ற மாதிரி பேதுருடைய அந்த ஒரு நல்ல குணம் ரொம்ப ஒரு கீழ்ப்படுத்தலான குணத்தினால அவர் தடுத்தாருன்ற மாதிரி இல்ல. அவர் என்ன மைண்ட்ல வச்சு சொல்றேன்னா, மத்த 11 பேரும் கூட நானும் ஒன்னா, என் காலையும் நீங்க கழுவணுமா, மத்தவங்க கால் கழுவுனீங்க சரி என் காலும் கழுவணுமா, நானும் அவங்களும் ஒன்னா, அந்த மனநிலை வந்துருக்கு பேதுருக்கு. அப்ப என்ன சொல்றாருன்னா, உன் கால்களுமா இது கண்டிப்பா நீ கால் கழுவலனா உனக்கு எனக்கும் பங்கே இல்லன்னு சொல்றாரு. அப்போ வந்து பேதுரு சொல்றாரு அந்த சமயத்துல பங்கு இல்லன்னு சொன்னோம்
சொல்லுங்க, என் கால்களை மட்டும் அல்ல என் கைகளையும் என் தலையையும் கூட கழுவ வேண்டும் என்றார்.
அப்ப பாக்கும்பொழுது இவர் சொல்றாரு, கண்டிப்பா நம்மளுடைய மைண்ட் கூட கரெக்டா இருக்குன்றது பேதுரு அந்த உணர்ந்தவனும் சொல்றாரு, நீ கம்ப்ளீட்டா என்ன கழுவுங்க அப்படின்னு சொல்றாரு. அப்போ அந்த ஒரு சமயத்துல பாக்கும்பொழுது பேதுருக்கும் கத்ரா இயேசு கிறிஸ்துக்கும் ஒரு நெருங்கிய தொடர்பு இருந்திருக்கும். ஆக்சுவலா அந்த ஒரு சமயத்துல இல்ல எல்லா சமயத்திலுமே இருந்திருக்கு, இருந்தாலும் கூட அந்த ஒரு சமயத்துல அவர் என்ன பண்றாருன்னு பாக்கும்போது அவரு ரொம்ப வருத்தப்பட்டு ரொம்ப துக்கப்பட்டு என்ன முழுசுமா என்ன பண்ணிருக்கான் கழுவுங்க அப்படின்னு சொல்லிருக்காரு. அப்ப பாக்கும்போது இந்த ஒரு சமயத்துல நம்ம பார்க்கும்போது இந்த ஒரு பேதுருனுடைய மனநிலை எவ்வளவு அந்த ஒரு தாழ்மை அந்த ஒரு பெருந்தன்மை ஒரு பயபக்தி உள்ள அந்த ஒரு ஹார்ட் பேதுருட்டு இருந்திருக்குன்றது நமக்கு தெரியுது. இருந்தா கூட என்ன சொல்றான்னு பாக்கும்போது, குளித்தவர்கள் கூட என்ன பண்ணுங்க கால்களை கழுவுவது வழக்கம் சொல்றாரு. ஏன்னா ஆல்ரெடி இவர் என்ன பண்ணிருக்காரு பேதுரு சுத்தமாக இருந்திருக்காரு, சுத்தமா இருந்தால் கூட அந்த ஒரு சமயத்துல என்ன இருக்குன்னு பாக்கும்போது குளித்தவர்கள் கூட கால்களை கழுவணும். அப்போ இது நமக்கு என்ன ஒரு பாடத்தை அடையாளப்படுத்துதுன்னு பாக்கும்பொழுது, நாம் போய் கர்த்தராகி இயேசு கிறிஸ்து என்ன பண்ணக்கூடாதுங்க, எதுவுமே டிக்டேட் செய்யக்கூடாது, இதை நீங்க செய்யுங்க என்ன பண்ணக்கூடாது சொல்லவே கூடாது, அவர் செய்யறதுதான் சித்தம் சொல்லிட்டு அவருடைய சித்தத்துக்கு நம்ம முழுமையா கீழ்படுத்த வேணுமோ ஒழியோ அவருக்கு அதிகமா நம்ம என்ன பண்ணக்கூடாது திங்க் பண்ணவே கூடாது. கர்த்தர் என்ன திங்க் பண்றாரோ அதுக்கு தான் நம்ம ஒத்து போகணும் ஒழியோ அவருக்கு மீறி நம்ம என்ன பண்ணக்கூடாது திங்க் பண்ண கூடாதுன்னு சொல்றாரு. இது சில பேருக்கு ரொம்ப கடினம்னு வேற சொல்றாரு, ஏன்னா இந்த மாதிரி திங்க் பண்றதே நிறைய பேருக்கு கடினம். ஏன்னா நம்ம என்ன பண்ணுவோம், ரொம்ப எக்ஸ்ட்ராடினரியா திங்க் பண்ணி ஏதாவது சொல்லணும், ஒரு சப்ஜெக்டே நம்ம பேசுறோம்னா கூட அந்த சப்ஜெக்ட்ல ஒரு முக்கியமான பாயிண்ட் உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சப்ஜெக்ட ரெடி பண்ணி அதுக்காக என்ன பண்றவங்களுக்கு ரொம்ப பிரயாசப்பட்டு பார்க்கும்பொழுது அந்த ஒரு வேலை செய்யும் போது பைபிளை காட்டிலும் எக்ஸ்ட்ரா ஏதாவது நம்ம சொல்லணும்னு முயற்சி பண்றோம். அந்த மாதிரி சொல்றது என்னன்னு பார்க்கும்போது அது வந்து சத்தியம் ஆகாது, அது தவறானதுன்றது நம்ம என்ன உணரணும். எப்பவுமே பைபிளுக்கு அதிகமா நம்ம என்ன பண்ண வேண்டியது இல்லை, அவசியமா சொல்லணும்ன்ற அவசியம் இல்ல, தெரிஞ்சதை என்ன பண்ணலாம் தெரியாது சொல்லலாம், தெரியாது தெரியலன்னு விட்டுலாம். அதனால எக்ஸ்ட்ராடினரி நம்ம திங்க் பண்ணக்கூடாது, பேதுரு மாதிரி நம்ம என்ன பண்ண முடியாது, அவருடைய கர்த்தருடைய சித்தத்துக்கு மீறி இவர் என்ன பண்றாரு, திங்க் பண்றது தேவையில்லாத விஷயம் சொல்றாரு. அதனால எல்லாமே அவருடைய சித்தப்படி உன் சித்தப்படி தான் இருக்கணும்ன்றது சொல்றாரு. அதனால சொல்லும்போது கழுத்தவர் அந்த ஒரு குளித்தவர்கள் கூட கால்களை கழுவ வேணும் சொல்றாரு. ஏன்னா அந்த ஒரு பூமியின் மண்ணோடு உங்களுக்கு என்ன இருக்கு, தொடர்பு ஆயிட்டு இருக்குது. அந்த நடந்து போகும்போது டஸ்ட்ல ஏற்கனவே உங்க பரிசுத்தமாக்கப்பட்டவர்கள் தான். அதே போல நாம கூட என்ன பண்ணிருக்குங்க, பரிசுத்தமாக்கப்பட்டவர்கள் தான், நீதிமானாக்கப்பட்ட நிலைமையில தான் நம்ம இருக்கோம். ஆனாலும் கூட சில பலவீனங்கள் சில இதை நம்ம மேற்கொள்ளும் போது அந்த மாதிரி மைண்ட் நமக்குள்ள கூட வருது. அப்போ நம்ம வரும்போது என்ன பண்ணணும் பார்க்கும்போது, நம்ம இருக்கிறது இந்த பூமியின் மாம்சத்துல இருக்கோம், பூமியில தான் இருக்கும். அப்போ பூமியின் தன்மைகள் நமக்கு கூட என்ன இருக்குங்க, வரும். பூமியின் தன்மைகள் வரும், ஆனா அதை நிச்சயமா என்ன பண்ணுங்க, கழுவணும். பூமியின் தன்மைகள்னு சொல்லும் போது எதுங்க, உலக பிரகாரமான ஆசைகள் மாத்திரம் இல்ல, வேர்ல்ட்லி டிசிப்ளின் சொல்றாரு. உலக பிரகாரமான ஒழுங்குகள் அது கூட உங்களுக்கு வந்து ஏறிடும். அந்த ஒழுங்குகள் வந்து ஏறினா கூட என்ன இருங்க, அது கூட பிரச்சனை ஆயிரும். அதை கூட நீங்க என்ன பண்ணிருங்க, சுத்தமா கழுவிருங்கன்னு சொல்றாரு. எது இது ஒரு சிம்பிளா நம்ம புரிஞ்சுக்கணும்னா, சில டிசிப்ளின்ற கொண்டு வரோம் புதிய சிருஷ்டிகளுக்கு. டிசிப்ளின் கொண்டு வரும் போது சிலது சிந்திக்கும் போது நியாயமா தோணும், ஆனா அது டிசிப்ளினே புதிய சிருஷ்டிக்கு டிசிப்ளின் கிடையாது, உலகத்தினுடைய டிசிப்ளின். அது அந்த டிசிப்ளின் எடுத்து புதிய சிருஷ்டிகளுக்கு நீங்க கொடுத்தீங்கன்னா அது என்னாகுதுங்க, புதிய சிருஷ்டிக்கு அது ரொம்ப ஆபத்து விளைவிக்கும்னு சொல்றாரு. அப்போ அந்த ஒரு டிசிப்ளின் வேர்ல்டு டிசிப்ளின் கூட நம்மளுக்கு நிறைய பேர் வந்து சேர்ந்துரும். அதெல்லாம் நீங்க என்ன பண்ணிருங்க, கழுவிருங்க. இல்லனா அந்த ஒரு சமயத்துல ரொம்ப வந்து கழுவாது இருந்தா கத்தர் இடத்துல நமக்கு பங்கு இல்ல அப்படின்னு சொல்றாரு. அப்போ சீசர்களுக்கு இப்பேற்பட்ட பாடங்கள் அந்த ஒரு 3 வருஷத்துல அவருடைய தாழ்மை, அவருடைய பெருந்தன்மை, அவருடைய அன்பு, அவருடைய நல்ல இருதயம் போன்ற எல்லா காரியத்தையும் அவருக்கு அவர் அந்த ஒரு காரியத்தின் மூலமாக கத்தராக இயேசு கிறிஸ்துவின் மூலமாக அவர்களுக்கு எடுத்திருக்கும். அது மாத்திரமல்ல அவர் சொன்ன சப்ஜெக்ட், அவர் பேசின பாடங்கள் எவ்வளவு ஆசீர்வாதமா அன்றைய நாள்ல இருந்திருக்கும் பார்க்கலாம். அப்போ இந்த மாதிரி தவறான சிந்தை சீசர்கள் மத்தியில எப்படி வந்தது கொஞ்சம் யோசனை பண்ணி பார்க்கலாம். எப்படி நான் பெரியவன், அந்த ஒரு தாழ்மையான வேலையை செலக்ட் பண்ணல, இந்த மாதிரி சிந்தையெல்லாம் எப்படி வந்தது சீசர்களுக்கு? கத்தராக இயேசு கிறிஸ்து டீச் பண்ணிருக்காரு, அந்த சமயத்துல இவங்களுக்கு எப்படி வந்துச்சுன்னு பார்க்கும்பொழுது ஒரு நம்ம ஒரு கெஸ்டிங்ல சொல்றோம் எப்படின்னா, அது யூதாஸ் மூலமா வந்திருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா சாத்தானுடைய செயல்கள் நம் மத்தியில இருந்தால் நிச்சயம் நம்ம என்ன பண்ணிடும், எடுத்துரும். எப்படின்னா நம்ம ஏற்கனவே ஒரு பாயிண்ட் சொல்லிருக்கிறது, சொல்லும் போதே ஒரு கோபத்தின் ஆவி இந்த இடத்துல செயல்படுது அப்படின்னா அதனுடைய தாக்கம் யாருக்கெல்லாம் இருக்குங்க, அந்த அறையில இருக்கக்கூடிய அத்தனை பேருக்குமே வந்துடும். ஒரு மீட்டிங்க நீங்க காரசாரமா ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா அது எல்லா காரசாரமும் போகும். அதை ஒரு பக்தியா நீங்க ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா அது பக்தியா முடியும். இதேனா இந்த மாதிரி அந்த ஒரு பொல்லாத ஆவிகள் என்ன பண்ணணும்னா, நம்ம மத்தியில பொல்லாத சிந்தனைகளை தூண்டும் போதே அந்த ஒரு சிந்தை நமக்குள்ள வந்து ஒருத்தர் கிரியேட் பண்றாருன்னா அது கம்ப்ளீட்டா எல்லாத்துக்குமே என்ன ஆயிடும், பரவும். ரொம்ப கேர்ஃபுல்லா நம்ம டீல் பண்ணும். இல்லைன்னா நம்ம மத்தியில அந்த ஒரு சின்ன செயல் இருந்தா கூட எல்லாத்துக்குமே அந்த ஒரு இது வந்துடும்ன்றத ஒரு எக்ஸாம்பிளா சொல்றாரு. அதுக்கு வேணா நீங்க ஒரு வசனம் வாசிங்க, 1 Corinthians 15:33. பாருங்க, ஆகாத சம்பாஷணைகள் நல்ல ஒழுக்கங்களை எடுக்கும். அப்போ ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க, ஆகாத சம்பாஷணைகள் நல்ல ஒழுக்கத்தை எடுத்துரும். அதனால நம்ம மத்தியில ஒரு சிறிய சாத்தானுடைய காரியங்களுக்கு கூட நம்ம என்ன பண்ணக்கூடாது, இடம் கொடுக்க கூடாது அப்படின்னு சொல்றாரு. அப்போ இந்த ஒரு சமயத்துல யாரெல்லாம் இதை ஒத்துக்கொண்டு தங்களுடைய நிலையை அறிந்து இருந்தாங்களோ அவங்க என்ன பண்ணாங்க, திருத்திட்டாங்க. சீசர்கள் அந்த மாதிரி ஒரு மென்டாலிட்டியில தான் அவங்க வந்தா சேர்ந்தாங்க ஃபர்ஸ்ட்ல ஸ்டார்டிங்ல. ஆனா இந்த ஒரு சம்பவத்தெல்லாம் பார்த்தோன்னு அவங்களுக்கு என்ன ஆச்சுங்க, சீசர் கத்தர் செஞ்ச அந்த ஒரு தாழ்மையான காரியத்தை குறித்து பார்த்தோன்னு அவங்களுக்கு கண்டிப்பா அவங்க மனம் திரும்பிட்டாங்க. நிறைய பேர் மனம் திரும்பிட்டாங்க, ஆனால் ஒரு சிலர் என்ன பண்ணல, மனம் திரும்பல. எப்படின்னு பார்க்கும்பொழுது அதுக்கு ஒரு எக்ஸாம்பிளா 2 groups அவர் பிரிக்கிறாரு. ஒரு குரூப் யூதாஸ் காரியத்து மாதிரியும், ஒரு குரூப் பேதுரு போலயும் சீசர்கள் போலயும் அவங்க இருக்கிறாங்க. அப்போ யூதாஸ் போல இருக்கவங்க என்ன பண்றாங்கன்னு பார்க்கும்பொழுது, அப்போ பேதுருட்ட அவர் கால் கழுவுனாரு, அவருக்கு மனநிலை என்ன ஆச்சுங்க, கண்டிப்பா மாறிடுச்சு. அவர் கடைசியில் என்ன பண்றாரு, அடுத்ததான் நீங்க எல்லா இடத்துலயும் பாத்தீங்கன்னா பேதுரு தனியா மீன் பிடிக்க போகும்போது கூட என்ன பண்ணல, தனியா போல 7 பேரத்தை கூட்டிட்டு போனாரு. ஏன்னா நம்ம போயிட்டோம், கத்தர் போயிட்டாரு, இனி வந்து இவங்களை ஏர் பண்ணுவாங்க, இவங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னு ஒரு பொறுப்பு வந்துருச்சு. அந்த ஒரு அடுத்தவங்களுக்கு ஊழியம் செய்யக்கூடிய அந்த ஒரு மனப்பக்குவம் அவர் தயாராயிட்டாரு. அப்ப சீசர்கள் எல்லாருமே தயாரா இருப்பாங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் நம்ம என்ன பண்ணோம், அந்த அன்புல ஒருத்தருக்கு ஒருத்தர் ஊழியம் செய்யணும், எல்லாத்துக்கும் உதவணுன்ற ஒரு அன்பு உங்களுக்கு வந்திருக்கும். ஆனா யூதாஸ்கர் கூட கூட அவர் கத்த கழுவினாரு. அப்போ அவருடைய மைண்ட் எப்படி இருந்துச்சுங்க, இவரை காட்டி கொடுக்கணும், இது பணம் பண்ணுன்ற ஒரு மைண்ட் இருந்துச்சு. ஆனா அந்த மாதிரி ஒரு சிந்தை இருந்தது யூதாஸ் அதே சிந்தையோட தான் வந்து உட்காந்துருக்காரு. இவர் காட்டி கொடுக்கணும்ன்ற மைண்டோட தான் வந்து உட்காந்துருக்காரு. இவர் கால் கழுவும் போது இவர் என்ன பண்ணிருக்கலாம் கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. உலக ரட்சகர் யூதாசனுடைய கால் கழுவிட்டு இருக்காரு. அந்த ஒரு சமயத்துல இவர் என்ன பண்ணிருக்கலாம், எவ்வளவு தாழ்மையான காரியத்தை இவர் செய்யறாரு, இவரை போய் நம்ம காட்டி கொடுக்கறோமா அப்படின்னு ஒரு நிமிஷம் திங்க் பண்ணியிருந்தாருன்னா எஸ்கேப் ஆயிருப்பாரு. ஆனா யூதாஸ் கால் கழுவுறாரு, எந்த ஒரு சாதகமான ஒரு நிலைமை கூட யூதாஸ் பார்க்கவே முடியல. அவர் இருக்கக்கூடிய அந்த ஒரு யூதாஸ் அந்த இது பார்க்கும்போது அந்த ஒரு எந்த ஒரு சாதகமான முடிவு கூட அவர்கிட்ட ஒரு சின்ன மாற்றம் கூட அவர்கிட்ட வெளிப்படல. கழுவுறீங்களா கழுவிக்கணும். ஏன்னா யூதாஸ் யூதாஸ் குறித்து சொல்லும் போது ராபோஜனா அந்த தூங்குறதுக்கு முன்னாடி அவர் என்ன பண்ணாரு, அந்த ஒரு அப்பத்தை எடுத்து துணிக்கையை தோய்த்து எவனுக்கு நான் கொடுக்கிறானோ அவனுக்குள்ள சாத்தான் பூந்துருவாரு, அவரோட வேலை செய்வார்னு சொல்லிட்டு சொல்றாரு. அப்போ என்ன பண்ணார் பார்க்கும்போது அந்த யூதாஸ் காலத்து அந்த ஒரு மைண்ட்ல வராது, கால் கழுவுறீங்களா கழுவிக்கோ, என்ன வேணாலும் செஞ்சுக்கணும், எனக்கு நிறைய வேலை இருக்கு, அந்த வேலையவே நான் திங்க் பண்றேன், நீங்க எவ்வளவு தாழ்மையான வேலை செய்யறீங்களோ அதெல்லாம் எனக்கு மைண்ட்லயே இல்லைன்னு சொல்லிட்டு அவர் அதை பத்தியெல்லாம் அவரு கொஞ்சம் கூட ஒரு பர்சன்ட் கூட என்ன பண்ணலையா திங்க் பண்ணவே இல்ல. அவருடைய வேலையே நோக்கமா இருக்காரு, எப்போ இவரை காட்டி கொடுக்கலாம் எப்போ பணம் பண்ணலாம் அப்படின்ற ஒரு சிந்தையே இருந்திருக்கு பார்க்கலாம். அப்ப இந்த மாதிரி மைண்ட் இவருக்கு அந்த சமயத்துல மாத்திரமல்ல அதுக்கு முன்னாடியே இருந்திருக்கு. நீங்க வேணா யோவான் 13 18 26 வசனங்கள் எல்லாம் வாசிக்கும் பொழுது என்ன சொல்றாரு பார்க்கும்போது, அந்த நலதுன்ற தைலத்தை எடுத்து வந்து என்ன பண்ணாரு அந்த அம்மா பிரீஸ்ட் அசைன்மென்ட் எடுத்து வந்து காயில கால ஊத்தி கூந்தல்ல தொடச்சி எடுக்கும்போது கூட இதை வித்து ஏழைகளுக்கு கொடுத்துருக்கலாமே அப்படின்னு சொல்றாங்க. அப்போ உண்மையா அந்த அம்மா வந்து அந்த ஒரு பலி செலுத்துறாங்க, அது அவங்க இருக்கிறதுல விலையேறப்பட்டது அதான். அவங்க ஏதாவது நல்லது கத்திற்கு செய்யணும், அவருடைய மரணத்துக்கு முன்னாடி முக்கியமானது செய்யணும் அப்படின்னு செய்யும் போது இவர் என்ன பண்றாரு தடுக்கிறாரு. அப்போ அந்த சமயத்தில் நம்ம வாசிக்கும்போது கூட என்ன சொல்றாங்க, இவர் வந்து அடிக்கடி இவர் அந்த ஏழைகள் மேல இருக்கக்கூடிய அக்கறையினால இவர் பேசுறது இல்ல, பண பைய விட்டுருந்தனாலையும் அந்த பணத்துல எப்படி அந்த பணப்பைய எப்படி மல்டிப்ளை பண்ணலாம், அதை எப்படி ஃபண்ட் ரேஸ் பண்ணலாம், அதுக்கு ஏதாவது பிளான் சொல்லுங்க, அதுதான் அவருடைய மைண்டா இருக்குது. அப்ப வந்து எல்லாத்தையும் மறந்துட்டு ஃபண்ட் ரேஸ் பண்றதுலயே அவர் இருந்திருக்காரு. ஏன்னா அவருடைய மைண்ட் கூட எப்படி இருக்குன்னா, கத்ராக் இயேசு கிறிஸ்து நிறைய டைம் எஸ்கேப் ஆயிருக்காரு, அநேக முறை கல்லெறியும் போது கூட அவரு எஸ்கேப் ஆயிருக்காரு. அதே போல இந்த டைம் கூட ஒரு 30,000 வெள்ளிக்காசு வாங்கிட்டோம்னா இவரு பிடிக்க வருவாரு, இவர் எஸ்கேப் ஆயிருவாரு, அந்த 30,000 நம்ம 30 வெள்ளிக்காச அக்கௌண்ட்ல சேர்த்திடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுதான் அவருக்கு மைண்ட்ல இருக்க வழியோ, இவர் இதோட பினிஸ்ட் ஆக வரன்றது தெரியல. அப்போ கத்ராக் இயேசு கிறிஸ்து அவர் காட்டி கொடுக்கப்பட்ட பின்பு அவருக்கு அந்த நடந்த அந்த சம்பவத்தெல்லாம் பார்த்தோம்னு யூதாஸ்க்கு எப்படியா இருக்கும் மனசு, ரொம்ப வருத்தப்பட்டு அவர் வந்து சூசைட் பண்ற அளவுக்கு டிப்ரெஷனுக்குள்ள போனாரு அப்படின்னு பார்ப்போம். அப்போ இந்த மாதிரி அவரு அந்த ஒரு மைண்ட் இருந்தனால எப்போ அவரை காட்டி கொடுக்கலாம், எப்போ அந்த மாதிரி அந்த ஒரு சமயத்துல யூதாஸ்க்கு அந்த மாதிரி மைண்ட் இருந்ததோ அதை வந்து இயேசு கிறிஸ்து எவ்வளவு தாழ்மையான காரியத்தை செய்தா கூட அவனுடைய இருதயத்துல சற்றுக்கூட ஒரு மாற்றம்ன்றதே வரவில்லை என்று பார்க்கிறோம். ஒரு சிறு முன்னேற்றம் கூட ஒரு சின்ன ஒரு இது கூட அவர் என்ன பண்ணலையா காட்டல அப்படின்னு சொல்றாரு. அப்போ கத்ராக் இயேசு கிறிஸ்து செய்தது எல்லாமே அவனுக்கு என்ன ஆச்சுங்க, ஆப்போசிட்டா தான் நடக்குது. கத்ராக் இயேசு கிறிஸ்து செஞ்சா அவ்வளவு தாழ்மையான காரியத்தை செஞ்சா கூட அதுக்கு ஆப்போசிட்டா அவரு யூதாஸ் செய்யறாரு. அப்போ யூதாஸ் அவருடைய மைண்ட்ல இயேசு கிறிஸ்து எப்படி நினைச்சிருக்கான்னு பார்க்கும்போது ஒரு கீழான நிலைமை தான் யோசனை பண்ணிருக்காரு. ஒரு உயர்ந்த ஒரு மைண்ட் அவருக்கு இல்ல, இவரு இவ்வளவு தாழ்மையான காரியம் செய்யறாருன்னு அந்த ஒரு உயர்ந்த மனசு அவருக்குள்ள வரல. இவர் எவ்வளவு தாழ்மையா செய்யறாரோ அவ்வளவு கீழான நிலைமையில இவரு பார்த்து கொண்டிருக்கான்னு பாக்குறோம். எப்படின்னா இது பார்க்கும்பொழுது பார்வோன் என்ன பண்ணாருங்க, தேவனுடைய மகிமை இல்லைங்களா, அவருடைய அற்புதங்களை கண்ணார கண்டு என்ன பண்ணாருங்க மறுதளிக்கிறாரு. மறுதளிச்சுட்டு உடனே இறுதியான அது கடினப்படுது. அடுத்தடுத்து உடனே ஒரு வாதம் வந்த உடனே சொல்றாரு, இல்ல இல்ல நீங்க போயிருங்க அப்படின்னு சொல்றாரு. இந்த வாதம் எப்படியாவது ஸ்டாப் பண்ணுவோம்னு சொல்றாரு. ஸ்டாப் பண்ணணும் திரும்பவும் கடினப்படுத்துறாரு. இப்படி வந்து நிறைய பேர் என்ன இந்த மாதிரி மைண்ட் இருக்குது. அடிக்கடி நம்ம வந்து கத்ராக இயேசு கிறிஸ்து அவர் காட்டுக்குள்ள கிருபை அவருடைய அந்த ஒரு பலியின் ஜீவித்துல அந்த ஒரு புண்ணியத்துல நாம் நிலைத்திருக்கணும்ன்றத மறந்துட்டு அடிக்கடி நம்ம என்ன பண்றோம், நம்மளே நாமே இந்த ஒரு பாவத்துல நிலைத்திருந்தோம்னால் அந்த ஒரு யூதாஸ் நிலைமையத்தை நமக்கு கூட சொல்றாரு. அப்ப இந்த ஒரு நிலைமையை உணர்ந்து யாரெல்லாம் இயேசுவின் நாமத்தை அறிந்திருக்கிறார்களோ அவர்களுக்கு கூட இந்த மாதிரி ஒரு நிலைமை இருக்கு. இதுல யாரெல்லாம் திருத்திக்கிறாங்களோ திருத்திக்காதது அவங்கவுங்க கையில தேவன் வைக்கிறார் பார்க்கலாம். அப்ப இந்த ஒரு சம்பவம் பார்க்கும்போது ஒருத்தருக்கு ஒரு குரூப்க்கு ஆசீர்வாதமா அந்த ஒரு சம்பவம் அமைந்தது இல்லைங்க, கல்வி கலந்து ஒரு குரூப்க்கு என்ன ஆச்சுங்க ஆசீர்வாதமா அமைந்தது, அதே இன்னொரு குரூப்க்கு சாபமா போச்சு. எப்படின்னு பார்க்கும்போது நீங்க வேணா அந்த ஒரு காரியத்து குறித்து வாசிக்கும்போது 2 கொரிந்தியர் 2:15-16 வசனம்,
ரட்சிக்கப்படுகிற ஒரு பிள்ளையும் கெட்டு போகிற ஒரு பிள்ளையும் நாங்கள் தேவனுக்கும் கிறிஸ்துவ
அப்ப பார்க்கும்போது இவைகளை நடப்பிக்கிறதுக்கு எவன் தகுதியானவன்? இந்த மாதிரி ரெண்டு குரூப் இருக்கே, எல்லாத்துக்கும் ஒரே அளவு. ரேன்சம்ன்றது எல்லாத்துக்கும் ஈக்குவல் தான். அதை பயன்படுத்தி அந்த கிறிஸ்துவனுடைய மரணத்தினால் வரக்கூடிய அந்த நீதிமான் நிலைமையை நாம் பயன்படுத்தி எவ்வளவு நம்ம பரிசுத்தவான் ஆகிறோமோ இல்ல மரணத்துக்கு போகிறோமோ அது யார் கையில இருக்குங்க? அந்த அவங்கவுங்க கையில. ரெண்டு பேருக்கு ஒரே அளவு தான் தேவன் கிருபை செய்யறாரே, அந்த கிருபையை பயன்படுத்தி யார் டெவலப் ஆறாங்க, யார் மரணத்துக்குள்ள போறாங்கன்றது அவங்கவுங்க கையில வச்சுறாருன்னு பார்க்கணும். அடுத்து பார்க்கும்பொழுது இந்த ஒரு சம்பவம், அந்த ஒரு யோவான் எழுதும் சுவிசேஷம் 13 அதிகாரம் 12-17 வசனம் நம்ம பார்க்கும்பொழுது, அப்ப பாக்கும்போது இந்த சமயத்துல சொல்றாருங்க, என்ன சொல்றாங்க அந்த சம்பந்தம் நீங்க நல்லா வீட்டுல போய் என்ன தெளிவா பாருங்க. அப்ப என்ன சொல்றாருன்னா, இந்த ஒரு கால்களை கழுவுறது இந்த ஒரு சம்பவம் கூட என்ன பண்றாருன்னா, இது கூட இன்னைக்கு நிறைய சபைகள் என்ன பண்றாங்க, அது ஒரு ட்ரெடிஷனா எடுத்துட்டு நம்ம கூட கால்களை கழுவணும்னு சொல்லிட்டு நிறைய கழுவிட்டு இருக்காங்க. அது அவரு செய்யல, அதை பத்தி அவர் சொல்ல. இந்த இடத்துல என்ன வசனம் 14 சொல்லும் போது, மாதிரியை உங்களுக்கு காண்பித்தேன். அப்ப மாதிரினா இதுல ஏதோ ஒரு லெசன் இருக்குது. அப்ப இதுல என்ன லெசன் இருக்குன்னு பாக்கும்போது, அவர் வந்து ஒரு மாஸ்டர், அதனால இவர் வந்து இதை செஞ்சு காமிச்சார்ன்ற அந்த ஒரு காரியத்துக்காக இல்ல. கத்ரா இயேசு கிறிஸ்து ஒரு மாஸ்டர், நானே ஒரு மாஸ்டரா இருக்கேன். மாஸ்டர் பாருங்க உங்க கால கழுவுனா நீங்களும் என்ன பண்ணுங்க, ஒருத்தர் காலை ஒருத்தர் கழுவுங்க அப்படின்னு சொல்ற அர்த்தத்துல அவர் சொல்லல. அவர் என்ன சொல்றாருன்னா, அந்த ஒரு பாயிண்ட் நம்ம பார்க்கும்பொழுது என்ன சொல்றாருன்னா, தேவனுடைய குடும்பத்துல அதுல ஒரு சின்ன வேலை கொடுத்தா கூட என்ன பண்ணுவேன், நான் செய்யறதுக்கு தயார் அப்படின்றத அந்த இடத்துல காட்டுறாரு. ஒழியோ நான் மாஸ்டர், நீங்க பாத்துக்கணும் அப்படின்னு ஒரு எக்ஸாம்பிளா கூட அது அவர் செய்யல. ஏன்னா தேவனுடைய குடும்பத்துல கிடைக்கக்கூடிய எல்லா வேலையும் நான் என்ன பண்ணுவேன், இது விட இனி தாழ்மையான வேலை எவ்வளவு இருக்கு அதை கூட நான் செய்யறக்கு தயார்னு சொல்லிட்டு. அப்ப பூமியில நம்ம எது எடுத்துட்டா தாழ்மைனு பார்க்கும்போது இந்த ஒரு காரியம் ரொம்ப மிக தாழ்மையான ஒரு காரியத்தை அது குறிக்குது. அப்ப இதை கூட நான் செய்யறக்கு தயார்னு சொல்லிட்டு வந்தார் கத்தரா இயேசு கிறிஸ்து. அதே போல நம்மளுடைய மனநிலை எப்படி இருக்கணும்னு பார்க்கும்பொழுது, தேவனுடைய குடும்பத்துல தெய்வீக குடும்பத்துல நமக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் எவ்வளவு சிறிய வாய்ப்புகளா இருந்தாலும் கூட அதை என்ன செய்யணும், மனப்பூர்வமா செய்யணும்ன்றத இந்த இடத்துல காட்டியிருக்காரு. அது வந்து அந்த ஒரு காரியம் சொல்லும் போது, மற்ற சகோதரர்களுக்கு ஒரு சின்ன காரியத்தை செஞ்சா கூட அதை எப்படி செய்யணுமாமா, மனப்பூர்வமா, எந்த ஒரு முறுமுறுப்பு இல்லாம, ஏதோ நம்ம வந்து இந்த ஒரு தாழ்ந்த வேலையை நம்ம செலக்ட் பண்ணிட்டாங்களே நம்மளுக்கு இந்த வேலை கிடைச்சிருச்சு அப்படின்னு நம்ம எந்த ஃபீல் பண்ணாத, இது கர்த்தருடைய குடும்பத்துல கிடைத்த வேலைன்னு சொல்லிட்டு அந்த ஒரு வேலையை நம்ம வந்து சிறு வேலையானாலும் மனப்பூர்வமா செய்யணும் சொல்றாரு. அப்போ இந்த இது பார்க்கும்போது அடுத்தது சொல்லும் போது என்ன சொல்றான்னு பார்க்கும்போது, அந்த ஒரு கால்களை கழுவுந்து இது வந்து செஞ்சது எப்படி செஞ்சாருன்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட் கிடையாது. அவர் எப்படி செஞ்சாரு, தண்ணி எடுத்து போனாரு, அதை வச்சு ஜக் வச்சு ஊத்துனாரு, அதே மாதிரி நம்ம செய்யணுன்ற இம்பார்ட்டன் அது கிடையாது. அதனுடைய உட்கருத்து தான் நமக்கு ரொம்ப முக்கியம். அதுல என்ன சொல்றான்னு பார்க்கும்போது, ஆவிக்குரிய ரீதியில நம்ம என்ன பண்ணுங்க, அந்த ஒரு தாழ்மையை பயன்படுத்தி எல்லாத்துக்கும் நம்ம ஊழியம் செய்யணும் அப்படின்றத அங்க அடையாளப்படுத்தி சொல்றாரு. அப்போ இந்த மாதிரி சொல்லும் போது இதை வந்து நிறைய பேர் என்ன பண்றாங்க, சொல்லறத பிரகாரமா எடுத்துக்கிறாங்க. எப்படி அப்படின்னு பார்க்கும்போது, அப்பம் ரசம் இது என்ன பண்றாங்க, அவர் எப்படி சொல்லியிருக்காரு சொல்லியிருக்காரா, அப்பம் ரசம் நம்ம இன்னைக்கு என்ன பண்றாங்க, அதே அப்ப ரசம் எடுக்கிறோம். ஞானஸ்தானம் அது கூட நம்ம என்ன பண்றோம், லிட்டரலா ஞானஸ்தானம் எடுக்கிறோம், நம்மளுக்கு கூட லிட்டரலா செய்யறோம். அதே போல இந்த கால்களை கழுவுறது கூட இன்னைக்கு நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா, லிட்டரலா எடுத்துறாங்க, எடுத்து கால் கழுவுறாங்க. எப்படின்னா, ஒரு நீங்க டிவில இருந்த ஒரு சமயத்துல பாத்தீங்கன்னா, போப் என்ன பண்ணுவாருங்க, ஒரு 12 பிச்சைக்காரங்களை கூப்பிட்டு வந்து அவர் வந்து தாழ்மையான ஊழியத்தை காமிக்கிற மாதிரி காலெல்லாம் கழுவிட்டு அதை டிவி முன்பாக அவர் வந்து செய்யறாரு. அப்ப அந்த மாதிரி இது வந்து அவரு செய்யணுன்ற அடையாளத்தை அவரு காமிக்கல, அதை சொல்றாரு மாதிரி. இது ஒரு எக்ஸாம்பிள், எக்ஸாம்பிள்னு இத நீங்களுடைய உங்க இத தாழ்மையை பயன்படுத்தி நீங்க ஊழியம் செய்யணும்னு சொல்றாரு. எல்லாம் ஆவிக்குரிய வகையில இதை செய்யணும்னு சொல்றாரு. லிட்டரலா இது வந்து நம்ம எடுத்தா எந்த ஒரு மீனிங் கூட இல்ல. அப்ப பாக்கும்பொழுது இந்த ஒரு தாழ்மையான ஊழியத்தை சகோதரர்களுக்கு செய்யறது சின்ன வேலையா இருந்தா கூட அதை சந்தோஷமா செய்யணுன்றத இதை அடையாளப்படுத்த சொல்றாரு. அப்போ தேவனுடைய ஆவியை பெற்றிருக்கக்கூடிய பிள்ளைகள் அவங்க நிச்சயமாலுமே இந்த ஒரு தாழ்மையை பயன்படுத்தி இந்த ஊழியத்தை செய்வார்கள். அவர்களை எதுல நம்ம பாத்துக்கலாம்னா, இந்த தாழ்மை அவர்களுக்கு இருந்தா நிச்சயமான அவர் தேவனுடைய ஊழியக்காரன்ட்டு நம்ம அறிந்து கொள்ளலாம் சொல்றாரு. அப்போ இந்த ஒரு காபோஜனத்தினுடைய நாட்கள்ல நம்ம வந்திருக்கோம். வரும்போதே நம்ம என்ன பண்ணணும் பார்க்கும்போது, ஒருத்தருக்கு ஒருத்தர் நம்ம என்ன பண்ணுங்க அன்பினால ஒருத்தருக்கு ஒருத்தர் ஊழியம் செய்யணும். அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன் சொல்றாரு. இது வந்து ராபோஜனத்தை அன்னைக்கு மாத்திரம் செய்யறதல்ல, அனுதினமும் நம்ம என்ன பண்ணுவோம், தேவனுடைய குடும்பத்துல நமக்கு கிடைத்த வாய்ப்பு அந்த ஒரு வேலைய, சிறிய வேலையா இருந்தாலும் சரி பெரிய வேலையா இருந்தாலும் சரி, அதை மனப்பூர்வமா செய்யணுன்றதுதான் முக்கியமா இருக்குது. அதே போல லிட்டரலா கூட நம்ம எடுத்துட்டா கூட இந்த ஒரு தேவனுடைய அந்த ஒரு ராபோஜனத்துல நம்ம பங்கு பெற வந்த வரும்போது கூட தேவனுக்கு முன்பாக நாம் மனசாட்சி மாம்ச பிரகாரம் ரெண்டுமே நடக்குங்க, சுத்தமா வந்து அதை செய்யணும் சொல்றாரு. அப்படி நம்ம அனுசரிக்கும் போது நிச்சயமான ஒரு ஆசீர்வாதமாக இருக்கும் சொல்றாரு. அப்ப நீங்க வேணா கடைசி ஒரு வசனம் வாசிங்க, 1 பேதுரு 5:5. அப்ப பாக்கும்போது நீங்க பெருமை உள்ளவர்களுக்கும் தேவன் எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கும் கிருபை அளிக்கிறார். அப்போ தெய்வீக குடும்பத்துல இந்த ஒரு தாழ்மையை பயன்படுத்தி தான் நம்ம என்ன பண்ணணும் பார்க்கணும், எல்லா வேலைகளுமே செய்யணும் இல்லையோ, ஒருத்தருக்கு ஒருத்தர் பெருமையில அந்த ஒரு வேலையை நம்ம எந்த ஒரு வேலையுமே நம்ம செய்ய வேண்டியவர்களா இல்ல. அதுக்கு தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டா சொல்லும் போது நம்மளுடைய மெயின் டெக்ஸ்ட் மீண்டும் வாசிச்சு நம்ம இந்த சப்ஜெக்ட் முடிச்சுக்கலாங்க. பாருங்க, அப்ப இந்த ஒரு சுயாதீனத்தை நாம் மாம்சத்திற்கு எதுவாக அனுசரியாமல் அன்பினாலே ஒருவருக்கு ஒருவர் ஊழியம் செய்யுங்கள். அப்ப தேவனுடைய குடும்பத்துல கிடைக்கப்பட்ட வாய்ப்பை நம்ம என்ன பண்ணணும்னா அனுதினமும் செய்யறதுக்கு தேவன் தாமே அந்த ஒரு கிருபை பலன் எல்லாம் தந்து வழி அனுப்புவாராக. தேவன் தாமே இந்த வாய்ப்பு கொடுத்த அவருக்கு நினைத்துக் கொண்டு உங்களுக்கும் தேவன் சார்பாக நன்றி செலுத்துவோம்.